மெய் உணர்வுகளை அனைவரும் பெற வேண்டும், இயற்கையின் உண்மை நிலைகளை அனைவருக்கும் அது தெரியப்படுத்த வேண்டும் என்று சுமார் 1008 பேர்களை தயார் செய்து அவர்களுக்குள் இந்த சக்தியை நான் கொடுத்தேன் என்று குரு சொல்லுகின்றார். புவியியல் அடிப்படையிலும் வானியல் அடிப்படையிலும் இப்படி பிரித்து பிரித்து இத்தனை பேருக்கு இந்த உண்மைகளை அறியும்படி உணரும்படி அதை வெளிப்படுத்தும்படி எல்லாம் செய்தோம். ஆனால் செய்தாலும் அவர்கள் எல்லாம் அந்த உணர்வுகளை, அந்த காட்சிகளை, அந்த பேருண்மைகளை அறிந்து கொண்ட பின் நேரடியாகவே குருநாதர் எங்களுக்கு, அதாவது ஈஸ்வர பற்றி சொல்லி குருநாதர் எங்களுக்கு நேரடியாக உணர்த்துகிறார் என்று அவர் எல்லோருமே குரு இட்ட அந்த உண்மை நிலைகளை உணர்ந்து மற்றவர்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நிலை இல்லாதபடி எங்களுக்கு குருநாதர் நேரடியாகவே சக்தி கொடுக்கிறார் என்று அவர்கள் எல்லாம் இதுபோன்ற உணர்வுகளை பிரித்து நாம் கொடுத்த உண்மைகளை அவர்களும் அது வழி நடத்த முடியாதபடி மற்றவர்களுக்கும் அது தெளிவான நிலையில் ஊட்டாதபடி புகழ் என்றும் பேர் என்றும் ஆசை என்றும் இச்சையின் நிலையிலேயே அவர்கள் சென்று விட்டார்கள் என்று குரு இதை சொல்லுகின்றார். எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் கொண்டுதான் அந்த ஆர்வத்திலே எல்லோரும் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்றுதான் எல்லோராலையும் அதை பெற முடியும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இதையெல்லாம் செய்தது. ஆனால் அவர்கள் எல்லாம் அவர்களுக்குள் உடலுக்குள் விளைந்த உணர்வுகள், எண்ணங்கள், உணர்வுகள் திசை திருப்பும் பொழுது அதை சரியாக வழிபடுத்த முடியாதபடி அந்த இருள் சூழ்ந்த நிலைகளுக்கு செல்லும் பொழுது இதுபோன்றெல்லாம் நடந்தது என்று சொல்லுகின்றார். அதே போன்று ஒரு பையனுக்கு மேட்டுப்பாளையத்தில், அவன் சிறிய வயதாக இருக்கின்றான், அவனுக்கு இந்த சக்திகளை கொடுத்தால் அவன் இதை வளர்த்துக் கொள்வான் என்று அவங்க பாட்டிக்கு ஒரு முடக்குவாதம் இருந்தது. எழுந்திருச்சு நடக்க முடியாது, தன்னுடைய உடையை கூட உடுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து அந்த பையனுக்கு சில உணர்வுகளை பாய்ச்சி அதை அவர்களுக்கு செலுத்தும்படி சொன்னேன். அந்த முடக்குவாதம் ஓரளவுக்கு நீங்கியது. பின் அவனுக்கு இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில ஆவியின் தன்மைகள், உடலை விட்டு பிரிந்த ஆவியினுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்றும், அதேபோன்று சாதாரண மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையில் சாபலைகள் எப்படி இயக்குகிறது என்பதையும் இதெல்லாம் நேரடியாக காணும்படி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை அவர் பெறுவதற்காக இதையெல்லாம் காட்டினேன். ஆனால் இதையெல்லாம் காட்டினாலும் அவன் நான் தான் குரு என்றும், சின்ன குரு பெரிய குரு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கூட்டமைப்புகளை சேர்த்து சொன்ன உணர்வுகளை தனக்குள் பக்குவப்படுத்தாதபடி அதை விடுத்து அவன் தவறான வழியில் சென்று விட்டான் என்று குரு சொல்லுகின்றார். இதையெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஆர்வத்திலே இதையெல்லாம் செய்தாலும் இந்த உண்மைகளை உணர முடியாதபடி அவர்களுக்குள் இயங்கிய உணர்வுகளை இது வழி செயல்படுத்தி, ஆனால் எப்படியும் இது பெற வேண்டும், அந்த உணர்வு காட்டிய வழியில் இந்த மெய் வழி பெற வேண்டும். என்னுடைய பார்வை அனைவரையும் புனிதப்படுத்தக்கூடிய சக்தியாக, என் பார்வையால் உலக மக்கள் அனைவரும் நலம் பெறக்கூடிய சக்தியாக இது வர வேண்டும் என்று இந்த உயர்ந்த நோக்கத்துடன் நமக்குள் அந்த சக்தியை பெற்று அனைவருக்கும் இது உயர்ந்த நிலையாக புனிதம் பெறும் சக்தியாக, மெய்வெளி பெறும் தகுதியாக இது பெற வேண்டும் என்று எண்ணினால் நிச்சயமாக உங்களால் இந்த உண்மை நிலைகளை உணர முடியும். என்றால் அதுக்குண்டான வழிமுறைகளைத்தான் உங்களுக்குள் இதை உணர்த்தி கொண்டு வருகின்றோம். ஆனால் இதுபோன்ற உண்மைகளை நாம் சீராக்க வேண்டும் என்றால், ஒரு சாதாரணமாக ஒரு செடி இருக்கிறது என்றால் முதலே அதனுடைய தன்னுடைய சத்துக்களை எல்லாம் இலையை வளர்ப்பதற்கு கொண்டு வருகின்றது. பின் இலைகள் எல்லாம் வளர்ந்த வளர்ச்சியாகும் பொழுது அதிலே பூக்கள் உருவாகின்றது. பின் அந்த பூக்கள் உருவாகி அந்த இதழ்கள் எல்லாம் உதிர்ந்த பின் அதில் கருவாகி அது ஒரு காயாகின்றது. காயாகி கனியாகி பின் வித்தாகின்றது. இதுபோன்றுதான் உங்களுக்குள் அந்த மகரிஷிகள் ஞானிகள் அவர்கள் உடலுக்குள் விளைய வைத்த சக்தி வாய்ந்த உணர்வுகளைத்தான் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் இணைத்து அந்த சக்திகளை பெறுவதற்காக அதை இணைத்துக் கொண்டே வருகின்றன. அதனுடைய வளர்ச்சியினுடைய பாதையில் நீங்கள் சீராக சென்றால் எப்படி ஒரு செடி அது இலையாகி பூவாகி பின் அதில் கருவுற்று காயாகி வித்தாகின்றதோ, இதுபோன்று உண்மை நிலைகளை நீங்களும் இது வளர்ச்சியினுடைய பாதையில் இது வளர்ந்து வந்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த முழுமையடைந்த நிலைகளை அது பெற வேண்டும், பெற முடியும். அந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்குள் இந்த உணர்வுகளை எல்லோருக்கும் இதை செயல்படுத்தி வருகின்றேன். என்றால் அகண்ட அண்டத்தையே அலசி நீங்கள் காண முடியும், இந்த உண்மைகளை உணர முடியும். ஒரு இட்ட கட்டளைப்படி உணர் காட்டிய அந்த அருள் வழியில் நாம் இதை செயல்படுத்தினோம் என்றால் இது நிச்சயம் பெற முடியும். ஏனென்றால் அதுக்குத்தான் உங்களுக்கு சந்தர்ப்ப வசத்தில் உங்களுக்குள் எண்ணங்கள் உணர்வுகள் திசை மாற்றக்கூடிய நிலைகளோ உங்களை திசை திருப்பும் நிலைகளோ அது வராதபடி தடுப்பதற்குத்தான் ஆத்மசுத்தி என்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கொடுக்கின்றோம். ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, ஐயோ இப்படி நடந்து விட்டதே என்று எண்ணாதபடி அந்த உணர்வுகள் வந்தாலும் அடுத்த கணம் அது போன்ற வேதனையோ நம்ம அறியாது இயக்கக்கூடிய இருள் சூழும் நிலைகளோ இது உடனே மாற்றி அமைப்புக்கு நினைவை ஈஸ்வரா என்று பூர்வமத்தி கொண்டு வந்து நினைவை விண்ணிலை செலுத்தி அது துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படும் உணர்வுகளை அதை பெற வேண்டும். எங்கள் ரத்த நாளங்களில் கலக்க வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று உடலுக்குள் அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை இணைத்து இதுபோன்று எல்லோருக்கும் இது அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அவர் யார் அதில் பாதிக்கப்பட்டார்களோ அல்லது துயரப்பட்டார்களோ அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும், அவர்களும் இந்த உயர்ந்தநிலை பெற வேண்டும் என்று இது போன்று நாம் சமப்படுத்தினால் அது ஐயோ என்று அந்த உணர்வுகள் நமக்குள் இயக்காதபடி இதை மாற்றியமைக்கக்கூடிய ஞானிகள் மகிழ்ச்சியின் உணர்வை எடுத்தால் நிச்சயமாக இது உங்களுக்குள் அதை மாற்றியமைக்கக்கூடிய முடியும், அது உங்களுக்கு அந்த திறன் உண்டு. ஆனால் அண்டத்தையே அலசிதான் குருநார் காட்டிய வழியில் மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்களை நுண்ணிய உணர்வுகளை உங்களுக்குள் அதை பாய்ச்சி கொண்டே வருகின்றேன். ஆனால் நிறைய பேர் சாமிதான் நம்மளுக்கு செய்து கொடுப்பார், சாமிதான் கொடுக்க முடியும் என்று என்ன எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கின்றார்கள். அது எதை கொடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனால் அவர்களுடைய ஆர்வம் இந்த சக்தியை பெறுவதற்கு மாறாக, அந்த சக்தியை எடுத்து தனக்குள் அந்த ஒளியான அணுக்களாக விளைய வைப்பதற்கு மாறாக, நான் செய்து கொடுப்பேன், நான் செய்து கொடுத்தால் அது அவர்களுக்குள் சக்தி வாய்ந்ததாக வரும் என்று கடையில் ஒரு பொருளை வாங்கி காசுக்காக நான் வாங்குவது போன்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அதுபோன்று இல்லாதபடி உங்கள் உயிரே கடவுள், உங்கள் உடல் ஆலயம் என்று குருநாதரிட்ட கட்டளைப்படி ஒவ்வொருவருக்கும் இந்த ஞான வித்தை அவர்களுக்குள் ஊன்று அந்த உணர்வை அவர்கள் நினைவுபடுத்தி அந்த சக்தி வாய்ந்த வித்தை அவர்களுக்கு ஒளியான உணர்வுகளாக விளைவிக்கக்கூடிய மார்க்கங்களையும் அதற்குண்டான உணர்வுகளை நீ தியானித்து அவர்களுக்குள் தவம் இருந்து அந்த சக்திகள் கிடைக்க வேண்டும் என்று செய். அவரிட்ட கட்டளைப்படி அதைத்தான் என்னால் கொடுக்க முடிகின்றது. ஆனால் உங்களுக்குள் ஆசையும் எண்ணங்களும் உணர்வுகளும் கட்டுப்படுத்த முடியாதபடி அது வேண்டும், இது வேண்டும், இது செயல்படுத்த வேண்டும் என்று இச்சையின்பால் நினைவுகள் சென்று விட்டால் கொடுக்கக்கூடிய சக்தியை அந்த ஆர்வத்திலும் ஆசையிலும் இழக்கக்கூடிய தருணங்கள் வந்துவிடுகின்றது. ஆக அதுபோன்று இல்லாதபடி எப்படியும் அந்த மெய் ஒளி பெற வேண்டும், மெய் ஞானம் பெற வேண்டும், மெய்ப்பொருள் காணும் திறன் பெற வேண்டும் என்று இதுபோன்று உண்மைகளை நாம் உணர்ந்து அந்த குரு காட்டிய வழியில் இதை செயல்படுத்த வேண்டும், நம்மால் அது முடியும் என்று உங்களை நீங்கள் நம்பி அந்த வித்துகளை வளர்க்கக்கூடிய ஒரு பருவத்திற்கு உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகளை பக்குவப்படுத்திக் கொண்டால் நம்மை அறியாத ஆட்டி படைக்கும் தீமையிலிருந்து, இருள் சுழற்சியும் இதுபோன்ற தீமையிலிருந்து நாம் விடுபட முடியும். அந்த குரு எந்த உண்மைகளை உணர்ந்தாரோ, குரு எந்த ஆற்றல்களை பெற்றாரோ அந்த ஆற்றல்கள் அனைத்துமே நீங்களும் பெற முடியும், உங்களாலும் இதை வளர்க்க முடியும் என்று நான் உங்களுக்கு தெளிவாக உணர்த்தினேன் என்று குருவிலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
நீங்க அந்த மீவொழியை நீங்க பெறுவதற்கு தான் இது உலகத்தில் இப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் இந்த உண்மையை தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு 1008 பேரை தயார் பண்ணி அவங்கள உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காக தயார் பண்ண, இந்த 1008 பேர் தயார் பண்றதுனா ஏன் பாடே நன்றாக கேட்டு வந்துருச்சு. ஏன்னா அவங்கவுங்க இஷ்டத்து போயிட்டா நான் தான் சாமி குருநாதர் எனக்கு நேரடியாக பேசுறாரு அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன். இப்படிங்க மனிதனுடைய சமுதாயத்தில் வந்து நாம் எதற்காக பயணப்பட்டோம், எதனை நாம் பெற வேண்டும், எப்படி நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில இன்னும் சொல்ல போனோம்னா அந்த ஒரு 10 வருஷம் இந்த நிகழ்ச்சிகள் ஏராளமா இருக்கு. அப்பதான் ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளும் ஒருத்தருக்கு புவியியலின் தன்மையும், ஒருத்தருக்கு வானியல் தத்துவத்தை பற்றி இப்படி பலருக்கு சில பிரிச்சு விட்டு சில காட்சிகளை கிடைக்கும்படி செய்தேன். இப்ப மேட்டுப்பாளையத்தில் ஒருத்தர் இருப்பார், அவர் சின்ன பையனா இருக்கான்னு அவங்க பாட்டிக்கு முடக்குவாரம், அந்த முடக்குவாரத்துக்காக வேண்டி சில இதுகளை கொடுத்து அந்த பையனுக்கு இது பண்ணுவோம். அந்த அம்மா எந்திரிச்சு நடக்கக்கூடிய நிலைக்கு வந்துச்சு. சேலத்தின் இந்த துணி துணி ஒண்ணுக்கும் கோர்க்க முடியாது, அது வளர்வுக்குண்டான நிலைகளை அவங்க வம்சத்துல வந்ததுனால் நீ இதை மாதிரி எழுப்பு. இப்ப இந்த கோபிக்கு எப்படி அம்பாசம் திருத்தம் வந்ததும் அது இவனுக்கு பச்சலை வந்தது, இவன் பச்சலை போகும்போது அதுக்கு வேண்டிய பச்சலை தெரியும், நீ அதை எடுத்து வந்து மறந்தா கொடு அப்படின்னு. அப்ப அவருடைய நிலையில என்ன ஆயிப்போச்சு, இதெல்லாம் சேர்த்து அவங்க பாட்டி எந்திரிச்சு கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சது. அப்ப அவங்ககிட்ட சில உண்மை நிலைகளை தெரிகிறதுக்கு உடல்ல இன்னொரு உடல் ஆவிகள் எப்படி இயங்குது, சில குடும்பங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த இளம் பருவத்தில் இருக்கனால அவங்க குடும்பத்தில் சாபலைகள் எப்படி எப்படி வருது இதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி செய்யணும். அது செய்து வச்சவன என்ன ஆயிப்போச்சு, அவரே குருவாயிட்டாருங்க, அவர் சின்ன குரு பெரிய குருன்னு மற்ற பேரை சேர்த்துக்கிட்டாரு. ஏனென்றால் இந்த மாதிரி சமுதாயம் நாம் எதனை பயணமாக்குறோம், யாருக்கும் நன்மை செய்யணுங்கிற அந்த நிலை இல்லாதபடி இப்படி எல்லாம் ஆச்சு. அதனால சாமி நீங்க நேரடியா பெற்றுக்கிட்டீங்க, ஏன் எங்களுக்கு கொடுக்க கூடாது, இந்த அவசரம் என்ன செய்யும், தான் எதை கட்டுப்படுத்த முடியாத நிலைகள் வந்துடும். நான் அதுக்கு சொல்லலைங்க, அதுதான் உங்களுக்கு பலவீனமான நிலைகள் இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க விருப்பப்படுறதுல நான் குறையான, இந்த ஆசை வேணும், அந்த அருஞானம் பெறணும், என் பார்வை எல்லோரும் நல்லதாக்கணும், இந்த உணர்வை வளர்த்துக்கிட்டு வந்தாலே மெய் உணர்வை நிச்சயம் நீங்க பெற முடியாது. பெறதுக்குதான் 2 நாள் இந்த இதுகளை சொல்றது. சில அற்புதங்களை உங்களால் செய்யக்கூடிய நிலைகளையும் உருவாக்கலாம். அந்த அற்புதங்கள் இந்த மீண்டும் நம் மனித பிறவிக்கு தான் வரணும். மீண்டும் பிறருடைய தொல்லைகளை எடுத்து மீண்டும் பிறவி நிலையில மீண்டும் கிளிநிலையான சரீரங்களை பெற முடியும். உனக்கு கூட சைன் வேணும் கேட்டார்ல, உனக்கா வேலை வேலை அவருக்கும் இன்னொருத்தருக்கு, இவர்தான் அண்ணாருக்கு ஒரு வேலை இன்னொன்று வேணும்னு சொல்லி கேட்டோம். இந்த மாதிரி அந்த பிற நிலைகளை அறிய செய்யப்படும் போது இப்படி தவறுகள் ஏராளமா நடந்துடும். தில்லல் வேலையில கொய்யா பழம் வருது அது வருது அப்படின்னு சொன்னா இவர் காசு கேட்டது கொடுங்க, அவங்க அப்பாவே நீ பஸ் ஸ்டாண்ட்ல போய் குருநாதர் சொன்னாருன்னு சொல்லிவிட்டேன். அவர் விடிய விடிய பத்து நாள் பாருங்க, பத்து நாளைக்கு நீ பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, பாய் எல்லாம் எடுத்துட்டு போய் குடும்பத்தோடங்க. இந்த மாதிரி செயல்கள்லாம் உருவாயிருச்சு. உங்களுக்குள்ள உருவாக்குறது என்ன, அந்த மெய் வழியை பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்துறோம். ஏனென்றால் குருநாதர் இதெல்லாம் அனுபவபூர்வமா ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நாம் தவறு செய்யவில்லை. நாம் எதற்கு சொல்லணும்னா, இந்த உணர்வுகள் அவங்க எண்ணி எடுக்கும்போது பிறகு ஒரு உணர்வுகள் இவங்களுக்குள் அதிகமாக வலுப்பெறப்பட்டு இவங்களுடைய செயலவே தடைப்படுத்து அவர் அந்த நிலைக்கு அழைத்து சென்று, ஆக அதிலிருந்து மீள வேண்டும் என்கிறதுக்குதான் நான் இதை சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த நிலைகள் நான் இப்ப சொல்றேன்னா, நீங்க பேரண்டத்தை அப்படியே அலசி பார்க்கலாம். ஒவ்வொரு நேரத்திலும் இந்த உணர்வுகள் வளர 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 நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஒரு செடி வளர்ந்து வரப்படும் போது இலைகள் போடுகின்றது, பின் அந்த பூவை பார்க்கின்றீர்கள், அந்த பூ பார்த்தவுடனே அந்த பூவுடைய எதிர்கள் உதிர்ந்து விடுகின்றது, அதில் கருவுகளுடைய நிலைகள் உருவாகின்றது, காயாகின்றது, தன் வித்தின் தன்மை உருவாக்குகின்றது. அதே போலதான் இந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் ஒவ்வொரு அணுக்களையும் அந்த உணர்வையும் ஒட்டச் செய்து இதை பெருக்க செய்து அந்த உணர்வின் தன்மை சிறுக சிறுக உங்க எண்ணத்தால் அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு நீங்கள் எத்தகைய தீமையான நிலைகளை பார்த்தாலும் யூ இப்படி ஆய்ப்பிட்டு என்று பார்க்க வேண்டியதில்லை. அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். தீமையான உலகில் நாம் வாழ்றோம். இப்ப நல்லதை நீங்க செய்வீங்க, பத்து ரூபாய் கூட ஒரு நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயோ நம்பிக்கை மேல கொடுத்துடுறீங்க, திருப்பி நீங்க ரூபாய் கேட்கப்பட போகும்போது அந்த ரூபாய் வராது. ரெண்டாவது அழுத்துக்கு என்ன, என்ன நீ சும்மா நம்ம இது பண்ணிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கறேன். அப்ப நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, அத பாகம் உனக்கு நான் எப்படி கொடுத்தேன்னு என்ன இந்த மாதிரி சொல்றேன்னு கொடுத்தும் அந்த நேரத்தில் வேதனை என்ற உணர்வுகள் சுவாசிக்க வந்துடும். இன்னைக்கு பெரும்பகுதி நிலையில் இப்படி நம்பிக்கை மேல கொடுத்தாச்சுன்னா அது அம்புன்னு போயிடணும், அது லட்சக்கணக்கில் கூட போகுது. அப்புறம் இந்த வேதனை படாம என்ன செய்வீங்க? அதுக்குதான் இந்த ஆத்மசக்தி மகிழ்ச்சியில் சக்தி பெறணும். இந்த உணர்வை நமக்குள் தொடச்சி விட்டு அதை சுத்தப்படுத்திக்கணும். இந்த உணர்வு முன்னாடி இருக்குதுங்க, அதுக்குத்தான் கண்ணின் நினைவு கொண்டாடுறது. நாம ஈஸ்வரான்னு சொல்லிவிட்டு இந்த உயிருடன் நினைக்கப்படும் போது அந்த மகிழ்ச்சியில் என்ன வரும், நீங்க கண்ணின் நினைவு எப்படித்தான் இங்க இருக்கிற எழுத்து ஆன்மாவில் சேர்க்கும். உங்களுக்கு என்னதான் நினைச்சாலும் கூட ஈஸ்வரன் நினைக்க சொல்லாது. நான் எப்படி தவம் இருக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் என் குரு காட்டிய வழியில அண்டத்திலே சுழன்று அந்த சக்தியுடைய நிலைகள் பெறேன். அதை என்ன செய்யறேன், உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும் சொல்லி தவம் இருக்கிறேன். நீங்க பெறணும், நீங்க வளரணும் அப்படின்னு நான் தவம் இருக்கிறேன். அதனால இந்த அலைகள் உங்களுக்குள் வரும்போது நீங்க எண்ணும் போது எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பெறணும் நான் தவம் இருக்கும் போது உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். ஆகவே அவரவர்கள் இந்த காட்டில் கலந்திருப்பதை அவரவர்கள் எடுத்தீங்கன்னா நீங்க அந்த பலன் தரலாம். சில பேர் என்ன செய்யறாங்க, சாமி கொடுப்பாருன்னே நினைச்சிட்டு இருக்காங்க, நான் எதை கொடுக்கறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆக அந்த உணர்வான சத்தை உங்க உயிரான ஜீவ அணுக்களுக்குள் உங்களை காத்து கொண்டிருக்கும் இந்த உணர்வுக்குள் தீமையை விளைவிக்கும் இந்த அணுக்களில் இந்த உணர்வை இப்போது ஒவ்வொரு நிமிடமும் ராத்திரிலிருந்து இப்ப ரெண்டு நாளாக பேசிக்கொண்டு வருகின்றேன். இந்த அணுக்களில் உங்க உடலுக்குள்ள அணுக்களில் இதை சேர்க்கின்றேன்.
நல்லவர்களுக்குத்தான் துன்பம் அதிகம் வருகிறது என்று இந்த வழக்கு சொல் பெரும்பகுதி அனைவருமே சொல்லக்கூடியதுதான். ஆனால் அந்த நல்லவருக்கு துன்பம் ஏன் வருகின்றது, எப்படி வருகின்றது, நல்லவருக்கு மட்டும் வர காரணம் என்ன என்பதைத்தான் குருவிகளே தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். என்னெல்லாம் நல்லவர்கள் என்று சொன்னாலும் பாசம், இரக்கம், ஈகை என்று எத்தனை குணங்கள் கொண்டுதான் மற்றவர்களுக்கு நாம் அந்த உணர்வுகளை இணைத்து அவருடன் பழகுகின்றோம், பார்க்கின்றோம், எண்ணுகின்றோம், அவருடன் தொடர்பு கொள்கின்றோம். ஆனால் ஈகை, இரக்கம், இந்த பாசம் என்ற நிலைகள் வரப்பட போகும்போது மற்றவர்கள் துன்பப்படும் உணர்வுகளோ, துயரப்படும் நிலைகளோ, மற்றவர்கள் தாக்கப்படும் உணர்வுகளையோ உற்று பார்க்கும்போது அடப்பாவமே என்று நாம் அந்த உணர்வுகளை கவர்ந்து விடுகின்றோம். ஒரு பால் இருக்கின்றது என்றால் அதிலே பாதாமையும் போட்டு பல சக்தி வாய்ந்த பொருள்களையும் போட்டு கடைசியில் விஷத்தை போட்டால் அந்த சக்தி வாய்ந்த சத்துள்ள பொருள்களை அங்கு போட்டது எப்படி அங்கு வீணாகின்றதோ, இதுபோன்றுதான் நாம் ஈகை, இரக்கம், பண்பு என்று மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடன் இருந்தால் அவருடைய துன்பமோ துயரமோ இதுபோன்ற உணர்வுகளை நாம் கவர்ந்து விட்டால் அந்த உணர்வுகள் நமக்குள் தலைவலியாகவும் மேல்வழியாகவும் எத்தனையோ தீமை செய்யக்கூடிய நிலைகளாக வந்து விடுகின்றது. ஆக தலைவலி மேல்வழி வந்தால் கூட பரவாயில்லை, அவர்கள் உணர்வுகள் நமக்குள் வந்த பின், உதாரணமாக நமக்கு வேண்டிய மிக மிக நெருங்கி பழகிய ஒரு நண்பருக்கு திடீரென்று ஒரு கடினமான நோய் வந்து விட்டாலோ, அவர் அதனால் துடிக்கிறார் என்றோ இந்த உணர்வுகளை நுகர்ந்தால் இந்த உணர்வுகள் நமக்குள் நம் ஆன்மாவிலே புகுந்து நம்முடைய சிந்தனைகளை குறைத்து கொண்டே இருக்கும். ஆக அந்த சிந்தனையோடு நாம் ஒரு வியாபாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அந்த வியாபாரத்திற்காக பொருள்களை வாங்க செல்கிறோம் என்றால் இந்த நண்பர்பால் பற்றுக்கொண்ட எண்ணத்துடன் அங்கே பார்க்கப்பட போகும்போது நண்பனுக்கு இப்படி ஆகிவிட்டதே, நல்ல மனுஷன் இப்படி ஆகிட்டானே என்று இந்த உணர்வுடன் அங்கே சரக்குகளை தேர்ந்தெடுக்கப்பட போகும்போது இந்த தரம் பார்த்து பிரிக்கக்கூடிய உணர்வுகளை அது திசை திருப்பிவிடும். நல்ல பொருள்களை தேர்ந்தெடுப்பதற்கு மாறாக தரம் குறைந்த பொருள்களை வாங்கக்கூடிய நிலைகள் வந்து விடுகிறது. அப்படி தரம் குறைந்த பொருளை வாங்கி வைத்து நீ கடையில வைத்திருந்தால் வியாபாரம் நடப்பதில்லை. ஆனால் நாம் இன்னும் நினைப்போம், அங்கே பார், தரம் கெட்ட பொருள்களை மட்டமான சரக்குகளை வாங்கி வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கின்றான், அவனுக்கு வியாபாரம் நடக்கின்றது, அந்த பொருளை தான் மக்கள் வாங்குகின்றார்கள். ஆனால் நான் நல்ல பொருளை வாங்கி வைத்திருக்கின்றேன், இங்கே யாரும் வாங்கவில்லை என்று எந்த உணர்வு கொண்டு அந்த நண்பன் வேதனைப்பட்டான், துன்பப்பட்டான் என்று எண்ணினமோ அதே உணர்வுகள் நமக்குள்ளும் இயக்க சக்தியாக மாறி நமக்குள்ளும் இதே அவனுக்கு எப்படி இந்த துயரம் வந்ததோ நம்முடைய வியாபாரத்தையும் நம்முடைய தெளிவான செயல்களையும் அது கெடுத்து இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் வந்துவிடுகின்றது. அப்பொழுது நாம் நம்ம அறியாமலே அந்த உணர்வுகள் வேதனைப்படும் நிலையோ, சிந்தனையற்ற உணர்வுகளோ, ஆத்திரமடைய செயல்களோ எத்தனை வந்து விடுகிறது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால் நமது கருவெளிகளை கொஞ்சம் நாம் அது கூர்ந்து கவனித்தால் இதெல்லாம் நாம் பார்க்கலாம். ஒரு கோபமாக இருக்கும் பொழுது நம் கருவெளி எப்படி இருக்கிறது, ஒரு வேதனைப்படும் நிலையில் இருக்கும் பொழுது கருவெளி எப்படி இருக்கின்றது, ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது நம் கருவெளியினுடைய நிலைகளை பார்த்தா இதெல்லாம் நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஒருவர் கோபமாக பார்க்கின்றார், ஒருவர் ரொம்ப கஷ்டத்துடன் பார்க்கின்றார், ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றார் என்றால் வெறுமனை நம் கண் பார்வையிலே பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த அலைகள் அதில் பாயும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரிதான் மற்ற தரங்களை, பொருள்களை, மற்ற உணர்வுகளை அனைத்துமே அதை பிரித்து காட்டும். ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இரக்கத்துடன், ஈகையுடன், பண்புடன் பிறர்படும் துன்பங்களையும் பிறர்படும் தவறான செயல்களை நாம் கூர்ந்து கவனித்து விட்டால் அந்த உணர்வுகள் நமக்குள் நமது ஆன்மாவில் இதுபோன்ற உணர்வுகள் வந்துவிட்டால் நம் நல்ல எண்ணங்களை, நல்ல உணர்வுகளை இதையெல்லாம் அது தடைப்படுத்தக்கூடிய சக்தியாக தெளிவற்ற நிலைகளாக வந்துவிடும். இப்படி வந்த பின் மந்தம் தொழிலே மந்தமாகிவிட்டால் அடுத்து அவருடைய செயல்கள், அவர் வீட்டிலே ஒரு பொருள்களை வைத்திருப்பதோ, வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதோ, இதுபோன்ற எண்ணங்கள் சிறுக சிறுக அதுவும் குறைய தொடங்கிடும். அது வரைக்கும் அவர் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பார், அவர் பொருள்களையும் அவர் அடுக்கி நல்ல முறையில் வைத்திருப்பார். ஆனால் இந்த உணர்வில் கலந்து அதிகமாக ஆன்மாவில் இது போன்ற சிந்தனையற்ற உணர்வு வந்த பின் இது எதுக்கு தூய்மைப்படுத்த வேண்டும், இது எதுக்கு அடுக்கி வைக்க வேண்டும், இது எதுக்கு இப்படி வைக்க வேண்டும் என்று இந்த உணர்வுகள் சிறுக சிறுக மாறி அவர் சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய அந்த இயல்புகளை, பழக்க வழக்கங்களே மாற்றிவிடுகிறது. என்ற இதெல்லாம் நாம் ஆன்மாவில் நம்ம எரியாவது இயக்கக்கூடிய உணர்வுகள் நம்முடைய நல்ல எண்ணங்கள் உணர்வுகளை எப்படி செயலற்றதாக மாற்றுகிறது என்பதை எனக்கு தெரிந்து கொள்வதற்குத்தான் இதெல்லாம் உணர்த்துகிறேன் என்று குரு சொல்கின்றார். ஏன்னா ஆனால் இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் தான் உயிரால் அவருடைய வெப்பம், காந்தம், விஷம் என்று இயக்க சக்தியாக மாறி நம் உடலுக்குள் அணுக்களாக விளைந்தால் அவருடைய மனங்கள் நம் ஆன்மாவில் அதிகமாக பெருகிறான், அதற்கொப்ப ஈர்ப்பு சக்தி அதிகமாகி அந்த ஈர்ப்புக்கொப்ப உணர்வு வரும்பொழுது நம்ம அறியாது இப்படிப்பட்ட நிலையில் வந்துவிடுது. இதை நாம் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் குருநார் காட்டிய வழியில் அந்த அகஸ்தியமா மகரிஷியும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பெரும்படி அடிக்கடி சொல்லுகின்றோம். இந்த உணர்வு நீங்கள் பெற்று பழகிவிட்டால் உங்கள் ஆன்மாவில் இந்த உணர்வு பெருகும் என்றும் சொல்லுகின்றோம், ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என்றும் சொல்லுகின்றோம், அது தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி என்றும் சொல்லுகின்றோம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது குளித்துவிட்டு ஒரு சட்டையை போடுங்கள், அந்த சட்டையை தனியாக கழட்டி வைத்து விடுங்கள். அதே போன்று ஒரு வெறுப்படைந்து வேதனைப்பட்டு ஆத்திரப்பட்டு இதுபோன்ற உணர்வுகளை சுவாசித்து அந்த நேரத்தில் அந்த சட்டையை கழட்டி வைத்து விடுங்கள். ஆனால் அதே சமயத்தில் அழுக்கு சட்டையாக இருந்தாலும் கூட, அது எத்தனை நிலைகள் வேலை பார்த்து வந்த சட்டையாக இருந்தாலும் அந்த சட்டையை போட்டு இருக்கும் பொழுது அந்த அகஸ்திய மகர்ஷி, துருவ மகர்ஷி, துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளையும் அந்த சக்தி வாய்ந்த ஞானியின் உணர்வுகளை சிறிது நேரம் வலுவாக எண்ணி தியானித்து விட்டு அந்த சட்டையை கலட்டி வைத்துட்டும் அதை குளித்து விட்டு போட்ட சட்டையினுடைய மனமும் பிறருடைய தீமையான வேதனைப்பட்ட உணர்வுகள் கேட்ட அந்த சட்டையினுடைய மனம் இங்கே அழுக்கு சட்டையை போட்டிருந்தாலும் அதில் அகசீமா மகர்ஷி மகர்ஷியை எண்ணி தியானித்து அந்த சட்டையை மூன்றுக்கும் பார்த்தேன் மகர்ஷிகள் எண்ணி தியானம் செய்துவிட்டு அதை கலட்டிய சட்டையை பார்த்தா அதில் நறுமணங்கள் இருக்கும். ஏனென்றால் அந்த அகஸ்தியர் அவன் தாய் கருள் பெற்ற சக்தியின் துணை கொண்டு விண்ணினுடைய ஆற்றலை உணர்ந்து நஞ்சை வென்று என்றுமே அது மகிழ்ந்து வாழக்கூடிய பேரருள் பேரொழியாக விளைவித்துக் கொண்ட அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய அருள் மனங்களைத்தான் உங்களுக்குள் தியானமாக பயிற்சியாக உங்க உடல்ல ஆன்மாவிலே உயிரிலே அனைத்தில் அது பரவச்சிங்கன்னு அந்த உணர்வு படரும் பொழுது உங்கள் சட்டையிலே இந்த நர்மங்கள் படப்போகும்போது அன்ன அறியாமலே அந்த மனங்கள் வரும். ஆனால் நீங்க வேதனைப்பட்ட உணர்வுகளோ அல்லது குளித்து விட்டு நல்ல எண்ணத்துல நீங்க சட்டையை போட்டாலும் பெரிய ஒரு தீமையான உணர்வு உகர்ந்து விட்டால் நம்ம ஏதாவது அந்த தூய்மைப்படுத்தும் நிலையும் அதை மாற்றி அமைக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த மாற்றி அமைத்த ஞானியின் உணர்வு எப்படி அந்த அழுக்கான சட்டைகளும் இந்த நறுமணங்களாக மாறுகின்றோ இதுபோன்று இந்த மனித வாழ்க்கையில் நம்ம அறியாது நம்ம ஆன்மாவில் இருள் சூழ்ந்த நிலைகளை மாற்றி அமைப்பதற்குத்தான் இதுபோன்ற நிலைகளை உங்களுக்குள் பக்குவமாக எடுத்து அந்த குணாகாட்டி வழியில் சொல்லி இந்த ஆன்மாவிலே சக்தி வாய்ந்த உணர்வை பெருக்குவதற்கு சொல்லினேன். அதனால் அகசியம் அவன் தன்னுடைய ஐந்தாவது வயதில் பூமியின் துருவத்தினுடைய ஆற்றலை அறிந்தான், அங்கே வெல்லக்கூடிய சக்தி பெற்றான், அதன் அண்டத்திற்கு நினைவு பாய்ச்சக்கூடிய தகுதி பெற்றான். பின்னருடைய வளர்ச்சியில் சிறுகச் சிறுக வளைந்து தன்னுடைய 16வது வயதில் திருமணமாகி தான் பெற்ற சக்திகள் அனைத்துமே தன் மனைவிக்கு இதை பாய்ச்சி செவிபலி ஓதி அந்த உணர்ச்சிகளை ஊந்தி ரெண்டு பேருமே அந்த ஏகோபித்த நிலைகள் ஒருவருக்கொரு வளர்த்திடும் சக்தியாக அந்த விண்ணினுடைய ஆற்றலை எடுத்து இருவரும் வளர வேண்டும் என்று அவர் செலுத்தப்பட போகும்போது எந்த எல்லையை குறிவைத்து அதை எடுத்தார்களோ அவர் அந்த எல்லையில என்றும் 16வது துருவ நட்சத்திரமாக அவர்கள் அழியா தன்மை கொண்டு வாழ்கின்றார்கள் வளர்கின்றார்கள். அதை குட்டி கதையாக காண்பித்து மார்க்கண்டேயன் என்றும் அழியாத நிலைகள் கொண்டவன் என்றும் 16 என்றும் காட்டுகின்றார். ஆக நமக்கு எந்த குழந்தை வேண்டும் என்றால் என்றுமே அழியாத நிலைகளாக ஒளியின் சுடராக ஒளியின் சரீரமாக நாம் பெற வேண்டிய அந்த உணர்வுகளை நாம் நமக்குள் குழந்தையாக புத்திரனாக விளைய வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதையெல்லாம் ஆரம்பத்தில் இதுபோன்று குட்டி கதைகளாக காட்டி நம்ம ஆன்மாவை எப்படி தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், நம்ம உயிரன்மாவை எப்படி ஒளியாக மாற்ற வேண்டும், இந்த மகரிஷி ஞானியர் காட்டிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லினார். ஆனால் இது அரசர்களால் மந்திர நிலையில் கொண்டு அக்காலங்கள் வாழ்ந்த அரசர்களுக்கு கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை என்றும் மற்ற உடலுக்குள் விஷயத்தன்மை கொண்டு ஊடுருவி உடலுக்காக இச்சைக்காக எத்தனை நிலைகள் செயல்படுத்தப்பட்ட நிலைகள் அது மாற்றம் அடைந்ததனால்தான் அந்த ஞானிகளால் கொடுக்கப்பட்ட பேருண்மைகள் மறைந்து காலத்தில் அது மறைந்துவிட்டு இதுபோன்ற நிலையில் இல்லாதபடி நாம் இந்த மகரிஷிகள் ஞானிகள் உணர்வுகளை நமக்குள் அதிகமாக சேர்த்து இந்த உடலுக்கு பின் என்றும் அழியா ஒளிச்சீரம் பெறக்கூடிய தகுதிக்கே நாம் செல்ல வேண்டும். இந்த பதஞ்சலி முனிவர் அவர் செயல்பட்ட சில உண்மைகளையும் சொல்லி அவர் பல உண்மைகளை கட்டியிருந்தாலும் கடைசியில் அவருடைய உணர்வுகள் கூடுவிட்டு கூடுபாய் நிலையில் இதை கொண்டுதான் இந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் செயல்படுத்தினார். ஆனால் அது அதிசயம் நஞ்சை அந்த விஷயத்தை ஒடுக்கி அதை ஒளியின் சுடராக அவன் மாற்றிக்கொண்டான். ஆனால் இவர்கள் நஞ்சின் தன்மை கொண்டு மற்ற உடலுக்குள் ஊடுருவி சாகாக்கலை என்று செயல்படுத்தினார். அது அந்த அதிசய வழியில் நாம் அந்த நஞ்சு ஒளியாக மாற்றிய அந்த அழி அருள் வழியில் நாம் செயல்பட வேண்டும் என்று அதனுடைய முக்கியத்துவத்தை இதை உணர்த்துகின்றனர்.
நீங்க நல்லவர்களாக இருக்கப்படும் போது பாசத்தால் ஒருத்தன் கடுமையான வேதனைப்படுகிறான் என்றால் அதை உற்று பார்த்த பின் உங்க பாச உணர்வுகளில் இது கலந்து விடுகின்றது. ஆக இரக்கத்துடன் அவருக்கு நல்ல உதவிகளை செய்கின்றீர்கள். அப்போ உங்க நல்ல உணர்வுக்குள் இது பாய்ச்ச பின் ஒரு பாலிலே பாதாமி போட்டு விஷத்தை கலந்தால் குடித்தால் என்னவாகும்? இதை போன்றுதான் உங்கள் பாச உணர்வோடு நீங்கள் இதை பார்த்திருந்தால் இந்த உணர்வுகள் இந்த அவருக்கு செய்து விடுவீர்கள். இது சிறுக சிறுக வளைந்த உடனே உங்களுக்கு தலைவலி மேல்வலி வரும். அது வந்துட்டாலும் கூட பரவாயில்ல. அந்த வேதனையான உணர்வு உங்கள் ஆன்மாவில் இருக்கப்படும் போது நீங்க எதையாவது ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க சென்றால் அந்த வேதனை உணர்வு கொண்டு பார்த்தவன் அந்த தரம் பார்த்து உங்களை சரக்கு வாங்க முடியாது. அப்போ உங்களுக்கு அந்த வேதனைப்படும் நிலைகள் அந்த சோர்வான நிலைகள் கண்டு அந்த கலரும் தெரியும், அந்த சரக்கும் தெரியும். அதை கொண்டு வந்து வியாபாரத்துக்கு வந்தாலும் நமக்கு நல்ல சரக்கா தெரியும். அந்த உணர்வுக்கு தக்கவர் கொண்டு வியாபாரத்துக்கு போனா வியாபாரம் ஆகிறது. கொண்டு போனா என்ன இந்த மாதிரி சரக்கு இருக்குன்னு கேக்குறாங்க அவங்க. இவர் என்ன செய்யறாங்க நல்ல சரக்கா இருக்கு, இவர் உணர்வுக்கு அதை பார்த்தா மட்டமா தெரியும். மட்டமான சரக்கு அங்க வாங்கி போறாங்க, நல்ல சரக்கு வச்சிருக்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த உணர்வின் தன்மை எதுவோ இந்த கண்கள் இந்த அலையுடன் சாதாரணமா உங்க கருவழியை பாருங்க, சாதாரணமா ஒரே கண்ணு தானே. நீங்க சோகமா இருக்கும்போது கண்ணில் ஒளிகள் எப்படி தெரிகின்றது, கோபமா இருக்கும்போது கண்ணின் அந்த ஒளி அலைகள் எப்படி தெரிகின்றது, ஒரு சந்தோஷமா இருக்கும்போது மகிழ்ச்சியின் அலைகள் இந்த கண்ணில் எப்படி தெரிகிறது என்று, இந்த உணர்வின் அலைகள் எந்த அலைக்கு பாய்ச்சுகிறது என்று எல்லோருக்கும் தெரியுது, தெரியாமல் இல்லை. ஆனா இதை போன்ற இந்த உணர்வுகளை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே நாமோ நல்லதவே எண்ணி செயல்படும் போது நல்லதவே தான் எண்ணுகின்றோம், நல்லவருக்கு தான் துன்பம் அதிகமா வரும். அந்த பாசத்தால் பரிவால் பிறருடைய கஷ்டங்களை எடுத்துக் கொள்ளுகின்றார், ஆனால் அது தொடக்க தெரிவதில்லை. எல்லா அணுக்களின் இந்த தீமைகள் சேர்ந்து விடுகின்றது. அப்ப இவர் வியாபாரத்தில் மந்தமாகின்றது, ஒரு சரக்கை தரமான நிலைகள் பாதுகாப்ப முடியவில்லை. அப்படி சங்கடமாயி போச்சுன்னா அங்க வீட்டில் முதல்ல சுத்தமா வச்சிருப்பாரு, இப்ப அந்த வீட்டை சுத்தப்படுத்த கூட மனசு வராது, இருந்த நிலை இருக்கும். அந்த மாதிரி சங்கடமா இருக்கக்கூடிய நிலைகள் பலருக்கு உதவி செய்தார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் உணர்வுக்குள் வந்தது அது அழுக்காகிவிட்டால் அவங்க வீட்டை சுத்தப்படுத்துறதோ பொசங்களை சீராக வச்சிருக்கிறதோ அந்த இதுகள் எல்லாம் அங்க இருக்காது. காரணம் அவருடைய தப்பல்ல, இந்த உணர்வின் இயக்கங்கள் அதுவாக மாற்றும். ஆனால் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் கையில ஏதாவது ஒரு பொருளை எடுத்தோம் என்றால் கழுவுறோம். அதிகமாக வேலை செய்தால் வேர்வின் தன்மை என்றால் குளிக்கிறோம். இந்த வேர்வின் தன்மை நாம் உடல்ல படப்படும் போது, துணியில படும் போது நாசமா அது மாத்திடுறோம். இப்போ நீங்க ஒரு சட்டையை போட்டிருந்து கழட்டிருங்க, முதல்ல அது தனியா தூக்கி வச்சிருங்க. நீங்க குளிச்சிட்டு சட்டையை கொஞ்ச நேரம் போட்டு அந்த சட்டையை தனியா போட்டுருங்க. அப்புறம் வேறொரு சட்டையை வச்சுட்டு ரொம்ப அழுக்கா இருந்தாலும் சரி, இல்லாம முதல்ல தியானத்தை பண்ணி இந்த சட்டையை கொஞ்சம் ஒரு மணி நேரம் தியானத்தை பண்ணிட்டு அந்த சட்டையை கழட்டி தனியா வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க உடல்ல குளிச்சிட்டு அந்த இதை நீங்க சட்டையை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிட்டு அந்த சட்டையை வேறொரு சட்டையை போட்டு பாருங்க. அந்த மூணுக்கும் வாசனை வித்தியாசமா இருக்கு. காரணம் நாம் அந்த உயர்ந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் நமக்குள் எடுக்கப்படும் போது நம் ஆன்மாவில் அந்த தூய்மை நறுமணங்கள் வரும். ஆகவே இதையெல்லாம் தூய்மைப்படுத்தியவர்கள் அந்த அகசிம மகரிஷி தன்னில் கண்டுணர்ந்த உணர்வுகள் பரவியிருப்பதை நீங்கள் நுகர்ந்து எடுப்பதை கொடுக்கின்ற. ஏனென்றால் 5 வயதில் அவன் அறியாது இருக்கக்கூடிய காலத்தில், அதான் துருவனுக்கு 5 வயதில் சித்து பெற்றான் என்று சொல்வார். ஏனென்றால் தாய் தந்தையில் இறந்த பின் இந்த உணர்வின் தன்னை துருவத்தை நோக்கி அதனின் நிலையில் தவம் இருந்தான் என்று சொல்வார். ஆக அவன் 16 வயது எட்டப்படும் போதுதான் தனக்குள் ஒரு மனைவி என்ற நிலையில் அக்கால மக்கள் அவருக்கு திருமணத்தை முடிக்கின்றார்கள். ராம் வசிஷ்டர் என்பது வசிஷ்டரும் அருந்ததி என்ற மனைவியை தனக்குள் இணைக்கின்றார்கள். அந்த 16 வயதிலிருந்து அவர்கள் கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்த்து விண்ணுலக ஆற்றல் இவர்கின்றாலும் மனைவிக்கு அது பெற வேண்டும் என்று எண்ணி மனைவியும் இந்த சக்தி தனக்குள் பெற்று தன் கணவனுக்கு பெற வேண்டும் என்ற உணர்வை ஒருவருக்கு ஒருவர் இந்த உயர்ந்த நிலையில் வரப்படும் போதுதான் இங்கே சாவித்திரி யமனிடமின்றி தன் கணவனை மீட்டினாள் என்று இன்னொரு பிறவியில்லா நிலைகள் அடைந்து இந்த இரு உயிரும் ஒன்றான நிலைகள் கொண்டு எடுத்துக்கொண்டு உணர்வுகள் ஒளியாக மாறி இன்றும் விண்ணுலகில் வரும் உணர்வினை ஒளியாக மாற்றிக் கொண்டுள்ளார். அதனால்தான் சிறு குட்டி கதைகளை போட்டு மார்க்கண்டேயன் என்ற நிலைகளையும் உனக்கு என்ன குழந்தை வேணும்னா இன்னும் 16 என்ற நிலைகளில் நிலைகளை இங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆக 16 வயதில் தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் இந்த கணவனும் மனைவியும் ஒன்றிய நிலைகள் ஒன்று இன்னும் 16 என்ற இளமை பருவத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கின்றது துருவ நட்சத்திரம். அதனை பின்பற்றியவர்கள் அனைவருமே இன்றும் இன்னும் 16 என்ற நிலைகள் வளர்ச்சி பெற்றுக் கொண்டே உள்ளார்கள். அந்த அகசிமா மகரிஷி வாழ்ந்த காலத்தில் அந்த மலப்பகுதியில் பெற்ற மக்கள்தான் பெரும்பகுதியானோர் அவருக்கு பின் சப்தரிஷி மண்டலத்தை அடைந்தார்கள். அதன் பின் சிறுக சிறுக குறைந்து அங்கு போறதே நின்று போய்விட்டது. இப்போ சாகா கலை என்ற மந்திரங்களை தனக்குள் ஓதி இந்த மனித உடலின் இச்சையை தனக்குள் வளர்த்து இந்த உணர்வின் துணை கொண்டு நாம் எதை இதை அதிகமாக வளர்த்துக் கொண்டுமோ இந்த உணர்வின் துணை கொண்டு இன்னொரு உடலுக்குள் அதை செய்கின்றோம். பதஞ்சலி முனிவர் தான் கற்றுக்கொண்ட உணர்வு இந்த உடலின் தன்மை என்றும் நிலையான நிலையை பெற வேண்டும் என்றும் இந்த அரசு போகத்தை அடைய வேண்டும் என்றும் அந்த அகசிய மகிழ்ச்சியால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வின் தத்துவத்தை காலத்தால் அவர் அரசென்ற நிலையில் தான் கண்டறிந்தாலும் மெய்வழி பெற விரும்பவில்லை, அது இன்றோ ஆகின்றது என்ற நிலையில் அவருடைய எண்ணத்தை செலுத்தி இன்று படைகளும் மற்ற நிலைகளும் தனக்குள் உகந்த நிலைகள் இருக்கப்படும் போது அதையே நாம் நாடுவானே. இன்றுக்கும் நாம் இன்றும் பேரின்ப பெருநிலைகள் பெறவும் தகுதி இருக்கப்படும் போது நாமையே நாடுவானே என்ற நிலைகளை அவர் கற்றுக்கொள்ளுகின்றார். அதே சமயத்தில் இந்த உடலின் உணர்வை அறிந்து கொண்டாலும் அவர் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைகள். இப்ப சாதாரணமாக ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டால் அந்த உணர்வின் தன்மை ஆன பின் யார் மீதையாவது அந்த ஆசை கொண்டால் போறோம், அந்த ஆசையின் நிமித்தம் இந்த ஆன்மா அந்த உடலுக்குள் போய்விடும். இப்ப இவர் எந்த வழியில் தற்கொலை செய்து கொண்டாரோ அதே மாதிரி அந்த உடலுக்குள் போகுந்து இதே வேலையை செய்ய சொல்லும். சாகா கலை என்ற இந்த மந்திர ஒளியை தனக்குள் கூட்டி தான் விஷத்தை ஒடுக்கி, ஆனால் துருவ மகரிஷியோ விஷத்தை தனக்குள் ஒடுக்கிறான், ஆனால் விஷம் கொண்ட பாம்பினின் உணர்வை இந்த மந்திரத்தால் ஜெபித்து அதனுடைய அடக்கி அதனுள் நுழைந்து இந்த விஷத்தை இன்னொரு உடலில் பாய்ச்சி அதன் மறைவில் இன்னொரு உடலுக்குள் புகுவது. ஆக தன் கட்டுப்பாட்டிற்குள் இந்த கூடுகுட்டு கூடுவாயும் வித்தைகளை கற்றுக்கொண்டவர் பதஞ்சலி முனிவர். ஆனால் இது சாகாக்கலை என்ற நிலைகளை அவர் உருவாக்கினார். ஆனால் இதே போன்ற ஒரு சாதாரண மனிதன் தன் நிலைகளை இழந்துவிட்டால் யார் மேல் பற்றோ அல்லது யார் மேல் அதிக வெறுப்போ அந்த உடலில் தாவும். ஒருத்தன் வேதனைப்படும்படி ஒரு செயலை செய்துவிட்டால் அவரை எண்ணி வேதனைப்பட்டு இந்த உடல் மடிந்தால் எனக்கு பாவி இந்த குடும்பத்திற்கு இப்படி தீங்கி செய்தானே என்று இந்த எண்ணத்தை ஓங்கி வளர்த்திட்டால் அந்த உணர்வு இங்கே வளர்க்கப்பட்டு அந்த நினைவோடு வெளியே வந்த பின் அவன் உடலுக்குள்ளேயே போகிறோம். இவர் என்னென்ன நிலைகள் உருவானாரோ அந்த குடும்பத்திற்குள் இந்த உணர்வை அலசி காட்டும். இதுவும் கூடுவிட்டு கூடு பாயும் நிலையத்தான். எதனின் வலு இன்றைய நிலையில் பெறுகின்றதும் மனிதனான பின் இன்னொரு உடலுக்குள் சென்று கருவுற்று கருவாக நிலைகள் உருவாவதில்லை. இதான் இதில் வளர்த்த உணர்வுகள் இன்னொரு மனித உடலுக்குள் சென்ற பின் அது உணர்வை விளைவித்துவிடும். இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் மீள வேண்டும்.
நம் ஞான குருவின் உபதேசங்களை பெரும்பகுதியானோர் கேட்பவர்கள் சாமிக்கு ஈஸ்வரப்பட்ட நிறைய சக்தி கொடுத்தார். அவர் சக்தி கொடுத்ததால் தான் ஞான குருவால் இந்த பேருண்மைகளை எல்லாம் அறிய முடிந்தது, உணர முடிந்தது. அவர் சக்தி கொடுத்ததனால் இவர் பெற்றார் என்று இப்படி சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் குருநாதரிடம் நான் எப்படி சக்தி பெற்றேன், அவர் எப்படி கொடுத்தார், அது எப்படியெல்லாம் அது பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு அவசியப்பட்டேன், எத்தனை இம்சைகளுக்கு மாலாகி அந்த சக்தியை பெற்றேன் என்று அது சிந்திப்பதில்லை. அதுபோக இன்னொன்றும் நினைக்கின்றார்கள், சாமிக்கு குருநர் ஈஸ்வரப்பட்டு பக்கத்திலிருந்தே சக்தி கொடுத்தார், நம்மால் இது பெற முடியுமா என்றும் நினைக்கின்றார்கள். அதே சமயத்தில் அவருக்கு அது கொடுத்தார், நம்மளுக்கு குருநர் எங்கே கொடுப்பாரா என்று இந்த சந்தேகம் பண்ணினார். நாம் உபதேச வாயிலாக கொடுக்கக்கூடிய உண்மைகளையோ ஞானிகளுடைய வித்துக்களை பற்றி அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை. தன்னை பலவீனமும் படுத்திக் கொள்கின்றார்கள். இந்த சக்திகளை பெறாதபடி மற்றவர்களையும் தடைப்படுத்தக்கூடிய நிலையில் இப்படி எத்தனை நிலைகள் வருகின்றது. ஆனாலும் நீங்கள் இங்கே உட்கார்ந்து அமைதி கொண்டு சாதாரண நிலையில் கொண்டு இதை கேட்கின்றீர்கள். ஆனால் குருநாதர் என்னை எவ்வளவோ உண்மைகளை அவர் உணர்த்தினாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை முதல்ல நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. புரியாத அளவுக்குத்தான் அவர் பேசுவார். அவர் சொல்லக்கூடிய நிலைகளையும் அந்த உண்மைகளையும் அறிய வேண்டும் என்றால் அது சாதாரணமாக தெரிந்து கொள்ள முடியாது. அவர் அந்த லைன் போகுது, இந்த லைன் போகுது, அதை போய் பார் என்பார். அது எந்த லைனை போய் பார்ப்பது நமக்கு என்ன தெரியும். அதே போன்றுதான் குருநாதர் இதுபோன்று ஆரம்ப காலங்களில் ஈஸ்வரப்பற்று பழனியிலே அவர் எந்த வகைகளெல்லாம் சில இயக்கங்களையும் செயல்களையும் மற்றவர்களுக்கு மத்தியில் ஈஸ்வரப்பற்று எப்படி பைத்தியமாக இருந்தாரோ அதுகொண்டு என்னையும் ஒரு பைத்தியம் என்று மற்றவர்கள் கருதக்கூடிய அளவுக்கு எத்தனை செயல்களை செயல்படுத்தினார் என்று அதையும் சொல்லுகின்றார். பழனியில் திடீரென்று பஸ் போகக்கூடிய பாதைகளில் நடுரோட்டில் அமரச் சொல்லுகின்றார். இந்த பக்கம் பஸ் போகக்கூடாது என்று ரோட்டில் எழுது என்று சொல்லியிருந்தார். பஸ் போகக்கூடிய நடு ரோட்டில் உட்கார்ந்தால் எழுதி கொண்டிருந்தால் மற்றவர்கள் சும்மா இருப்பார்களா? என்னையா நீ அந்த பைத்தியத்தோடு சேர்ந்து இப்படி நீயும் இப்படி பைத்தியமாக இருந்து செயல்படுத்திக் கொண்டார் என்று எத்தனை வகையில் திட்டுகின்றார்கள். நான் அவர்கள் சாமி என்னை திட்டுகிறார்கள், இப்படி செய்யணும், நான் சொல்வதை செய்கிறேன் என்று சொன்னா அல்லவா, நீ செய்தான் ஆக வேண்டும், அவர் சொல்வது நீ கேட்கக்கூடாது, நான் சொல்றது எழுது, இந்த பக்கம் பஸ் போகக்கூடாது என்றால் போகக்கூடாது, இல்லைன்னா கோர்ட்ல போட்டுவிடும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அதுபோல் எனக்கு தெரிந்தவர்கள் மற்றவர்கள் வந்து இதையெல்லாம் சொல்லியிருந்தார்கள், ஏன் இப்படி பைத்தியமாக இருக்கிறேன் என்று. அதே போன்று திடீரென்று ஒரு சீட்டு எழுதி கொடுத்து இதெல்லாம் டாக்டரிடம் போய் சொல்லி இந்த உணர்வை அவர்களுக்கு இதை சொல்லிக் கொடு என்று சொல்கின்றார். என்றால் அவர் சரியாக வேலை செய்ய தெரியவில்லை, நீ இப்படித்தான் வேலை செய்ய வேண்டும் என்று டாக்டருக்கு சீட்டு எழுதி கொண்டு கொடு என்று சொல்கின்றார். அங்கே போய் நான் இதை எப்படி கொடுக்க முடியும், ஆனால் நீ கொடுத்துதான் ஆக வேண்டும், நான் கொடுக்காமலே வந்துவிட்டால் நீ திருடண்டா என்று சொல்லுகின்றார். அதே போன்று ஒரு லெட்டரை எழுதி இதை வானுலகத்திற்கு அனுப்ப வேண்டும், கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸில் போடு என்று சொல்கின்றார். வானுலகம் என்று போஸ்ட் ஆபீஸில் லெட்டரை கொண்டு கொடுத்தால் அது எப்படி போகும், அது எப்படி சாமி போகும் என்று நான் போடுவதில்லை, நீ திருடண்டா, நான் சொல்வதை செய்ய மாட்டேன் என்று சொல்லினார். பின் எப்படி உனக்கு 10,000 ரூபாய் கூட தருகின்றேன், இதை நீ எழுதி அவசியம் இது வானுலகத்திற்கு அனுப்பி ஆக வேண்டும் என்று இப்படி எத்தனையோ நிலைகள் அவர்கள் பைத்தியம் பிடித்தது போன்று நமக்கு என்ன ஏது என்று புரியாதபடியே எத்தனையோ உணர்வுகளை அவர்கள் ஈஸ்வரப்பட்டு என்னை செய்யும்படி செய்து கட்டாயப்படுத்தி மற்றவர்கள் என்னுடைய செயலை பார்த்தால் அந்த பைத்தியத்துடன் சேர்ந்து என்னையும் பைத்தியம் என்றே கருதும்படியாக எத்தனை நிலைகளை ஆரம்பத்திலே செய்தார். ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூட்சமும் உண்டு. ஆக ஆண்டவனுக்கு லெட்டர் போடுவதோ வானிலைக்கு அனுப்போ என்று சொல்வதெல்லாம் நாம் இந்த வாழ்க்கையின் நிமித்தம் நம்முடைய நினைவுகள் எப்படி செல்ல வேண்டும், எதன் வழி நாம் செயல்படுத்த வேண்டும் என்று இதெல்லாம் அவருடைய பரிபாசைகள். ஆக உயிரான ஈசனை எண்ணுவதற்கும் விண்ணிலிருந்து துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை நாம் பருகுவதற்கும் தான் இதுபோன்று அந்த சந்தர்ப்பங்களை இடைமறித்து இடைமறித்து இந்த புற வாழ்க்கையில் நாம் நாட்டத்தை செலுத்திக் கொண்டு நீ கௌரவத்தையும் தன்னை மெச்ச வேண்டும் என்றும் தனக்கு மதிப்பு வேண்டும் என்று இப்படி இந்த உலக வாழ்க்கையில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கும் நிலைகளை அவர் தடுத்து நிறுத்தி மெய் உணர்வுகளை பெறுவதற்குத்தான் இதுபோன்ற செயல்களை அவர் செயல்படுத்தி மற்றவர்கள் யாருடைய உணர்வுகளும் ஒட்டாதபடி ஞானிகள் மகரிஷியின் உணர்வுகளை ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இதுபோன்று அங்கே செயல்படுத்தினார். அதே போன்று வீட்டிலே நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்லினார். நல்ல தை பொங்கல் அன்றைய தினம் என் பையன் தண்டவாணியோ சில்லு சில்லு என்று அழுது கொண்டிருக்கின்றான். ஆனால் என்னுடைய மாமியாரோ சாமி அம்மாவுடைய அம்மாவோ நான் இந்த பைத்தியத்தோடு சேர்ந்து சுற்றுகிறேன் என்று ஊர்னாரோடு சுற்றக்கூடிய நிலைகளை திட்டிக் கொண்டே இருக்கும். அட மானங்கட்ட பயல என்று திட்டுகிறேன், காது கூடவே திட்டுகின்றது. ஏனென்றால் அது ஊர்னாரோடு அப்படி செயல்பட்டுக் கொண்டிருப்போம். அந்த மானங்கட்ட பயலுக்கு இங்க என்ன வீட்டில் என்ன வேலை என்று சத்தம் போடுகின்றது. என்னது பையனை தூக்கி கொண்டு வெளியிலேயாவது போக வேண்டாமா, அட சண்டால போய் அந்த பிள்ளையவா தூக்கி கொண்டு போறானா என்று அந்த குழந்தை அழுவதும் அதை நான் சமாதானப்படுத்தக்கூடிய இந்த நேரங்கள் இதுகொண்டு ஒவ்வொன்றாக சொல்லி என்னை திட்டிக் கொண்டிருக்கின்றது. இப்படி பையனும் அழுது கொண்டிருக்கின்றான், விறு விறு என்று கத்திக் கொண்டிருக்கின்றான். மாமியாக இப்படி பேசிக் கொண்டிருந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? அந்த உணர்வுகள் மாறப்பட போகும்போது நான் வெளியே வந்தேன். இவர் போட்டு கல்லிலே போட்டு அடி அடி அடித்துக் கொண்டிருந்த நான் நேரடியாக அவரிடம் போய் சாமி இவ்வளவு நாள் எனக்கு நிறைய சக்தி கொடுத்து எல்லாம் வைத்தீர்கள், எல்லாம் மூட்டையை கட்டிக்கொண்டு நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள், என்னை ஆளை விடுங்கள் சாமி என்று சொல்லிங்க. அவர் என்ன செய்தார், நடு ரோட்டில் அங்கே இது மாதிரி நான் சொன்னதற்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். நடு ரோட்டிலே கொடுக்கிறார் வீட்டுக்கு முன்னாடி அடித்த அடி யானைக்கு பலமா எனக்கு பலமா என்று, யானைக்கு பலம் இல்லை எனக்குத்தான் பலம் என்று நிரூபித்த குருநாதர் அடித்தால் எப்படி இருக்கும், முழுமையாக அப்படியே நிலை குலைந்து விட்டேன். ஆனால் அதை பார்த்து சிரிக்கின்றார். அவருடைய உணர்வுகளோடு முழுமையாக என்னுடைய உணர்வுகள் ஒன்று என்று அவ்வளவுதான் சொல்லுகின்றார். இது போன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய வாழ்க்கையின் நிமித்தம் செயல்பட போகும்போது எத்தனை உணர்வு சிக்கிக் கொண்டு அது வழி எந்த வழியிலே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று வழி தெரியாதபடி அவனவன் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப சிந்தனையற்ற செயல்களாக செயல்படுத்துகின்றான். அவர் இது போன்ற நிலைகள் எல்லாம் உனக்கு தெரிய வேண்டாமா, ஏனென்றால் அவர் செயல்படுத்தக்கூடிய நிலைகள் அவருக்கும் நமக்கும் சாதாரணமாக சண்டை வரும், அவ்வளவு சண்டை வரும் என்று கூறினாக சொல்லுகின்றார். அப்படி தொல்லை தாங்காதபடி என்னை ஆள விடு, நான் போகிறேன் தற்கொலை செய்யக்கூடிய அளவு கூட செயல்படுத்திய கூட இதெல்லாம் காட்டியிருக்கின்றார். என்றால் தொழிலை எழுதி கொடுக்க சொல்லிவிட்டார். சாமி அம்மாவை காப்பாற்றி நான் சொன்ன சொல்லை மீறமாட்டார் என்று வாக்கையும் வாங்கிக் கொண்டார். ஆனால் இவ்வளவும் வாங்கிய பின் அவர் கொடுக்கக்கூடிய தொல்லைகளும் துன்பங்களும் இம்சைகளும் எண்ணில் அடங்காது. ஆனால் வீட்டிற்கு வந்தாலும் வறுமை, என் பிள்ளைகளோ என்னை பார்த்து நீ எல்லாம் அப்பனா என்று இப்படி பலவிதமான கஷ்டங்களையும் அவஸ்தைகளையும் பட்டுதான் இதுபோன்ற நிலைகளை உணர்த்தும்படி அவர் செய்தார். இப்படி ரோட்டில் வைத்து நடு ரோட்டில் அடிக்கப்பட போகும்போது அங்கிருந்து ஒரு பண்டாரம் அவர் ஒரு நல்ல மனிதர் வருகின்றார். ஏனப்பா இப்படி என் மேல இருக்கக்கூடிய அபிமானத்தை ஈஸ்வரப்பட்டிடம் சொல்லி அவர் ஏன் இப்படி பிச்சைக்காரர் போன்று நடத்துகின்றார், அவர் ஏன் அடிக்கிறார் என்று குருநாயகம் கேட்கின்றார். அவன் உலகத்துக்கே வழிகாட்டியாக மிகப்பெரிய ஆளாக வருவான், அப்படி என்னடா சொல்லுகின்றார் என்று கேட்கின்றார். ஆனால் அவர் உண்மை உணரவிடைய அவர் திரும்ப சொல்லும் பொழுது பிச்சைக்காரன் ஆக்குகின்றார் என்று சொல்லி நீதாண்டா பிச்சைக்காரன் ஆய்ந்து அவர் ஈஸ்வரப்பட்டு அவரிடம் சொல்லுகின்றார். கடைசியில் அந்த ஆள் அதே போன்றுதான் ஆனார் என்று அதையும் ஞாபகப்படுத்துகின்றார் குருநர். இப்படி எத்தனையோ பேர்கள் அந்த குருவுடைய நிலைகளை அது அறியாதபடி அவர்களும் செயல்படுத்துகின்றார்கள். ஆனால் அது ஒவ்வொன்றும் குருநாதர் விளக்கம் கொடுத்து அவருடைய மெய் வெளியிலேயே என்னை அழைத்து செல்வதற்காக இதுபோன்று எத்தனை நிலைகளை நடத்தி காட்டினார், பல அனுபவங்களாக கொடுத்தார் என்று சொல்லுகின்றார். அதே சமயத்தில் ஒரு வயல் பக்கம் நானும் குருநாதர் செல்ல கொண்டிருக்கின்றோம். இப்படி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மிரண்டு இங்கேயோ ஜல்லிக்கட்டு காலை அது விட்டு இருக்கின்றார்கள். அதிலிருந்து விலகி அவருடைய பிடியில் தப்ப இந்த பக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலை வந்ததும் குருநாதர் என்ன சொல்லுகின்றார், என்னை பார்த்து டே அதை பிடிடா அப்படிங்கிறது. சாமி அது மிரண்டு ஓடி வருகின்றது, ஆளை தூக்கி வீசிவிடும், அது ஒன்றும் பிடிக்க முடியாது என்று சொல்லுகின்றேன். ஆனால் அதை கேட்கவில்லை. ஆனால் அது வரக்கூடிய வேகத்தை பார்த்ததும் அது என்னை நோக்கி வருகின்றது. என்னை தாக்க வரும்பொழுது நான் ஓட ஆரம்பித்தேன். அது ஓட ஆரம்பித்தாலும் விடவில்லை. நானும் என்னென்னமோ செய்து தப்பிக்கலாம் என்று பார்த்தாலும் ஒன்றுமே முடியவில்லை. அது புஷ் புஷ் என்று வேகமாக விரட்டி கொண்டு வேற எனக்கு வழி தெரியவில்லை. ஆனக்குள்ள அருகில் இருக்கக்கூடிய கிணற்றிலே ஜங்கு என்று குதித்து விட்டேன். எனக்கு வேற வழி தெரியவில்லை. அவர் என்ன செய்கின்றார், மாட்டை பார்த்து ஏய் நில் அப்படிங்கிறார். நில் என்று சொல்லிவிட்டு அவன் வெளியே வருவான் பிடித்துக்கொள் என்று சொல்லுகின்றார். இந்த மாடை நிட்டு மாடை நிப்பாட்டி அது போன்று சொல்லி எப்படி இருக்கும் என்று குருநாதர் கேட்கின்றார். இதெல்லாம் அவருடைய பரிச்சாந்தரமாக பரிசோதனையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் கொடுக்கக்கூடிய உணர்வுகளை நான் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கிறேன் என்பதை பல பரிசோதனை வைப்பதற்காக இத்தனை நிலைகளையும் அவர் செயல்படுத்துகின்றார். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம், நான் ஒரு ராஜரத்ன மில்ல வேலை பார்க்கப்பட போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அவருடைய பையன் என் மேல் கொஞ்சம் மரியாதை உள்ள நான் வேலை சார்த்து இதெல்லாம் பார்க்கப்படும் போது அவன் அங்கே வருகின்றான். நாங்கள் போகக்கூடிய பாதையில் அவர் அல்சேசன் நாய் ஒன்று வைத்திருந்தான். அப்பொழுது இவரோ குருநாதர் என்னை திட்டிக் கொண்டிருக்கின்றார். பல தவறான சொல்களை சொல்லி திட்டிக் கொண்டிருக்கும்போது அவன் அருகிலே வந்தான். அப்போ அவன் என் மீது இருக்கக்கூடிய அபிமானத்தை இந்த கரட்டு பையலுக்கு வந்த திமிரப்பாரா என்று குருநாதர் அவன் அதை நாயை வைத்து அவரை இந்த ஏவி குடிக்கின்றான். அவர் கலட்டு பயல் என்றும் அவர் இப்படி அதாவது சாமியில் இப்படி சொல்லியர் என்ற உணர்வில் அவன் அவ்வாறு செயல்படுத்தான். அவன் சொன்னதும் அடுத்த கணம் இந்த நாய் குருநாதரை ஈஸ்வரப்பட்டு ஒரு சுத்து சுத்து பார்த்தால் கடைசியில் இவன் சொன்ன இவனை பிடித்து விரட்ட ஆரம்பித்தது. பிடிச்சு சட்டையெல்லாம் கிழிக்க ஆரம்பித்தது. இவர் சிரிக்கின்றார் குருநாதர். விரட்டு 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 என்று விரட்டினது இவர் சிரித்துக் கொண்டே இருக்கின்றார். கடைசி அவன் நன்றி கெட்ட நாய், உனக்கு நான் எல்லாம் உணவெல்லாம் கொடுத்து வளர்த்தால் நீ என்னை விரட்டுகிறாய் என்று சொல்லி கடைசியில் அருவாளை வைத்து நாயை வெட்டிவிட்டான். இப்படி குருநாதர் அவருடைய செயலாக்கங்கள் எத்தனை நிலைகளை சூட்சம நிலையில் கொண்டு அவர் செயல்படுத்தக்கூடிய நிலை உண்டு. எப்போன்ற நானும் அந்த காலங்களில் குருநாதர் சொன்ன வழிப்படி எங்கே சென்றாலும் நாய் என்னை விரட்டி கொண்டே இருக்கும், நாய் குறைத்துக் கொண்டே இருக்கும், எங்கே சென்றாலும் நாய் விரட்டும். இப்பொழுது நான் இவர் இதை எப்படியெல்லாம் இவருடைய நாயினுடைய நிலைகளை இவர் தனக்கு வந்து எப்படி இதை மாற்றி அமைத்தாரோ இதுபோன்று நான் செய்து பார்க்கிறேன். அது நாய் நிக்க மாட்டேங்கிறது, விரட்டத்தான் செய்யுது, குறைக்கத்தான் செய்யுது. இப்ப நான் சாமியை நான் எங்கே சென்றாலும் நாய்கள் என்னை துரத்துகின்றது, என்னை குறைத்துக் கொண்டே இருக்கின்றது, எப்படியாவது விடுபட வேண்டும் என்று கேட்கின்றேன். ஆனால் அவர் என்ன செய்கின்ற, நீ ஏதாவது தவறு செய்திருப்பாய், நீ ஏதோ குறும்புத்தனம் பண்ணியிருக்கின்ற, அதனால்தான் அது உன்னை இப்படி செய்கிறதப்பா என்றெல்லாம் சொல்லினேன். ஆனால் குருநாதர் பல சக்திகளையும் ஆற்றல்களையும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் கொடுத்தாலும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் அதையும் தெளிவாக்குகின்றார். என்றால் அது நாயவோ மற்ற பிராணிகளோ நம்மை தாக்க வருகிறது என்றெல்லாம் சொல்லி அவனுடைய வாயை அடக்கலாம், கையை அதாவது காலை அடக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனால் செய்தாலும் அந்த உணர்வுகள் அது வாயில்லா ஜீவன் தான், அதுக்கு மோப்ப சக்தி அதிகம், நுகரும் ஆற்றலும் மனிதர்களை காட்டிலும் அதிகம். அவர் யார் இதை செயல்படுத்தினானோ அந்த நினைவு அந்த உடலை விட்டு போகும். அந்த இம்சைப்படும் நேரங்கள் எல்லாம் அந்த மனிதனையே எண்ணி பார்க்கும், இயங்கி பார்க்கும். அந்த வேக உணர்வு அது உடலை விட்டு பிரிந்தால் அது எந்தெந்த இம்சைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் பட்டதோ அதே உணர்வுடன் நினைவோடு அது வெளியே வந்த ஆன்மா வந்தால் உனக்குள் தான் வரும். உனக்குள் வந்தால் அது எப்படி கடைசியில் அந்த வேதனைப்பட்டு அதனுடைய உணர்வுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்ததோ அதே இம்சப்பட்ட உணர்வுகள் உனக்குள்ளும் நோயாக கடுமையான நிலையை உன் வாயும் உன் காலும் கையும் இப்படி கடைசியில் செயலற்றதாக போகும் என்றெல்லாம் அதையும் உணர்த்துகின்றார். சக்தியும் கொடுக்கின்றார். ஆனால் நான் கேட்கின்ற அப்படி சக்தியை கொடுத்தால் ஒரு பயன்படுத்தினபடி ஆகும் என்றால் ஆமா, ஆக தீமையான உணர்வுகள் நமக்குள் அது விளையாத வண்ணம், அது நமக்குள் உருவாகாத வண்ணம், அது தடைப்படுத்த வேண்டுமா இல்லையா, அது உணர்வின் இயக்கங்கள் என்று மூசிக வாகனம் நாம் சுவாசித்தது நமக்குள் வாகனமாக வந்து இந்த வாழ்க்கை எப்படி வழி நடத்துகிறது என்பது நேரடியாகவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அனுபவபூர்வமாக காட்டி ஒரு பல சக்திகளை கொடுத்திருந்தாலும் அதனுடைய செயலாக்கங்களையும் தடுத்து நிறுத்தும் மார்க்கங்களையும் காட்டியிருந்தாலும் அதனுடைய உண்மை நிலைகளை சூட்சமாக பரிபாசிகளாக அதனுடைய செயலாக்கங்களையும் அதை பயன்படுத்த வேண்டிய முறைகளையும் அது நம்மை பாதிக்காத வண்ணம், அதாவது மற்றவர்களை இம்சிக்காத வண்ணம், மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காத வண்ணம், நமக்கு அது கொடுக்கக்கூடிய, அதாவது குருநாதர் கொடுக்கக்கூடிய சக்திகளை ஒரு பாதுகாப்பு கவசமாக தன்னை காத்திடும் நிலையாக மற்றவர்களையும் அது காத்திடும் நிலையாகத்தான் அந்த சக்திகளை பயன்படுத்த வேண்டும். ஆக பிறரை இம்சிக்கக்கூடிய நிலையோ, பிறரை துன்புறுத்தும் நிலையோ, பிறரை வேதனைப்படுத்தும் நிலையோ, பிறரை வீழ்த்திடும் நிலைகளுக்கோ எந்த சக்தியில எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்றால் நாம் உயிர், நமது உயிர் இயக்க சக்தியாக நம் நுகர்ந்ததை பார்த்ததை எப்படி அணுவாக மாற்றுகின்றது, எப்படி உடலாக விளைய வைக்கின்றது, இந்த உடலுக்கு பின் இந்த உடலை கவர்ந்து அடுத்த நிலையில் எப்படி அழைத்து செல்கின்றது என்பதைத்தான் ஒவ்வொரு அனுபவங்களாக குடும்பத்திலும் சரி நண்பர்களிடம் மத்தியிலும் சரி இதுபோன்று, அதாவது வெளியிலே வெளி உலகத்திலே மற்றவர்கள் மத்தியிலும் சரி இது போன்ற நிலைகளை நேரடியாக பல அனுபவங்களை கொடுத்து பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து இதிலிருந்து எப்படி ஒவ்வொன்றிலும் அந்த ஞானியில் மகரிஷியில் உணர்வுகளை அவர்கள் காட்டிய அந்த மெய் வழியை கடைபிடிக்க வேண்டும், அந்த குரு இட்ட கட்டளை நாம் எப்படி செயல்படுத்தி அந்த அருள் வழியில் அருள் வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொன்றையும் எனக்கு அது பரிச்சாந்தரமாக பரிசோதனைகளாக வைத்து அதிலிருந்து ஒவ்வொன்றிலும் மீண்டு அந்த மீண்டும் உணர்வு கொண்டு குருநாதரிட்ட அந்த உணர்வுகளை அவர் காட்டிய வழிப்படி அவருடைய உணர்வுகளை எனக்குள் பெற்று இந்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை அவர் கொடுத்த அந்த முறைப்படிதான் இதெல்லாம் பெற முடிந்தது, வளர்க்க முடிந்தது. அதே நிலைகளைத்தான் உங்களுக்குள்ளும் செல்கிறது. எனக்கு குருநாதர் இதுபோன்று ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்தார். உங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது அந்த குருநாதர் கொடுத்த உணர்வுகளை எண்ணினால் நீங்களும் இதிலிருந்து விடுபட முடியும். அவர் குருநாதர் காட்டிய நெறியை கடைபிடிக்க முடியும், அந்த அறிவழி வாழ முடியும். அவர் இந்த உயர்ந்த உணர்வுகளை பெற வேண்டும் என்று எனக்கு இது எப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் என்னை பக்குவப்படுத்தி இந்த ஞான வழியில் அழைத்து சென்றாரோ அதே போன்றுதான் உங்களுக்குள்ளும் இந்த அருள் உணர்வுகளை பதிவு செய்கின்றேன், கொடுக்கின்றேன். நீங்கள் எடுத்து வளர்த்துக் கொண்டால் குருநாதர் கொடுத்த சக்தி என கொடுத்ததை கேட்ட உங்களுக்கு பன்மடங்கு அந்த சக்திகளை நான் பதிவு செய்கிறேன், எளிதாக கொடுக்கின்றேன், எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குரு இந்த உபதேச வாயிலாக நமக்கு அவருடைய அனுபவங்களை சொல்லி நமக்கு இதை தெளிவாக்குகின்றார்கள்.
இதை ஒவ்வொருவரும் ஏனோ சாமி சொல்றார் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தையில நல்லா இருக்குன்னு சொல்றது மட்டும் இல்ல, சில பேர் நம்மளால முடியுமா அப்படின்னு ஒருத்தர் நினைப்பாரு. சாமிக்கு குருநாதர் பக்கத்துல இருந்து சக்தி கொடுத்தார், நம்மளுக்கு எந்த குருநாதர் சக்தி கொடுப்ப, நாம குடுக்கறதுல சக்தியா தெரியலீங்க. ஏனென்றா நாம எவ்வளவு பெரிய, அவர் எனக்கு அர்த்தமே புரியாது. எது இந்த லைன் போகுது, அந்த லைன் போகுது, இந்த லைன் போகுது, எந்த லைன பாக்குறதுங்க, எந்த லைன் பார்க்க முடியாது. நான் முதல் முதல்ல பார்த்த உடனே பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஊருக்குள்ளே பழனிக்குள்ளே பஸ் போகுது, என் வாடகை கூப்பிட்டார், இந்த வண்டி இங்கே செல்லக்கூடாதுன்னு எழுதுறாங்கிறார். நடு ரோட்ல உட்காந்து அவன் ஆறு நடிக்கிறான், நீ எந்திரிக்காதேங்கிறார். இங்க என்ன பண்ணுங்க, சும்மா இருப்பாங்களா, அந்த பைத்தியத்தோட சேர்ந்து நீயும் பைத்தியமாக இருக்கேங்கிறாங்க. நான் சொன்னதே சாமி திட்டாங்க, சாமி நான் சொன்னதை நீ செய்யறன்னு சொன்ன எழுச்சி இப்படித்தான் எழுதணும். இந்த நேரத்தில் அங்க எழுதிட்டு இருக்கிறேன், அந்த பேங்க்ல தெரியுமே, இதுல அந்த பேங்க்ல வட்டி பண்ணிட்டு போயிட்டு வந்தாங்க. இல்ல பேங்க்ல அவங்க அப்பா தாடி கீழே வச்சு ஜோசியம் விஷயம் பாத்துக்கிட்டு இருப்பார். இவரெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்து சில நிலைகள்லாம் பார்த்த உடனே இங்க பஸ் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறார், என்னை எழுதுறாங்கிறாரு. இதனால நான் கோர்ட்ல போட்டுருவேன்னு சொல்றாரு, நீ சீட்ட எழுதுற அப்படிங்கிறார், நீ இந்த பக்கம் பஸ் போகக்கூடாதுன்னு சொன்னா போகக்கூடாது அப்படிங்கிறார். அப்புறம் என்ன செய்யறாரு, இன்னொரு சீட் எழுதுறாரு, அவர் பாட்டுக்கு என்னென்ன டாக்டர்கிட்ட எல்லாம் கொண்டுருவாரு, எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போ அப்படிங்கிறாரு. என்ன எதை பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுனால ஒன்னும் புரியல, எந்திரிச்சு ஆக்கி கொடுக்கிறார். இந்த நேரத்தில் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே காது கிட்ட வந்து ஏதோ சொல்றாரு, அவர் பாட்டுக்கு புலம்புறாருங்க. இவர் சும்மா இருக்க வேண்டாம், சாமி எனக்கு கொஞ்சம் அருள் சக்தி கொடுங்கிறார். அவர் எனக்கு கொஞ்சம் சட்டை விடுங்க. அப்புறம் சொன்னார் அவரு, நீ திருடன்டா, உனக்கு திருடிதான் பழக்கம், திருடதான் தெரியுமே, யாரும் உனக்கு நல்ல செய்தார் ஓடுறா அப்படின்ட்டு. அது ஓடுறான்னு சொன்னாலும் மட்டும் வாயில வராத வார்த்தைங்க, இந்த சட்டையை தர்றன்னு கழிச்சு இந்த முட்டோட ஓடுறா அப்படின்னா. என்னை இங்க உதைக்கிறார், எல்லாம் நடந்தே இதோட விட்டதான், நீ என்னென்ன டாக்டர் அப்படி இந்த சீட்டை காமிச்சு உனக்கு நீங்க வேலையும் செய்ய தெரியல அப்படிங்கிறாரு. நீ போஸ்ட் ஆபீஸ்ல போய் ரெட்டா எழுதி நீ நேரா வானுலகத்துக்கு நீங்க ஒண்ணு இந்த போஸ்டர் கொண்டு கொடுறாங்கிற ஒரு லட்சம் அடி கொடுத்து அங்க போன நம்மளுக்கு சும்மா விடுவாங்க. போகவே திரும்பி வந்தவன்னா நீ திருட போகவே இல்லை, இந்த போஸ்டர் கொண்டு போய் நேரா கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்து உனக்கு 10,000 வேண்டான்னு தர்றேன், நீ நேரா போஸ்டர் இன்ன உலகத்துக்கு கொண்டு அனுப்பிச்சுடுறாங்க. நடந்த நிகழ்ச்சிங்க இல்லாமனா உதவாங்கிறது. இப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க போதே உடனே கோடி 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 கோடிம்பாங்க. சாமி கோடி ஈழலேது, ஆனா மேசிய பண்ணுங்க ஆ கோடிக்காகரா அப்படின்னு போட்டு கோடினா தெலுங்குல கோடி கோடி கோடிங்க சொன்னோடனே நீ மேல இருக்குதா கோடி அப்படிங்கிறார். அந்த கோடி 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 கோடிங்கிற போது இது கோடி அது கோடி அது கோடி அது கோடிங்கிறார். அப்ப எனக்கு ஒண்ணும் புரியல, உனக்கு புரியல அப்படின்னு விட்டாரு. டமார் 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 ரெண்டு மூணு அடி நடுரோட்டில் வச்சுக்கிட்டு சட்டை கிழிச்சாருங்க. கோடின்னு புரியாதுக்காண்டி இத்தனை உதயம் கொடுத்தாரு வாங்கிட்டேன் நடு ரோட்ல. இந்த மாமனார ரயில்வே புரோக்கர், அவர் ஒரு மகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய நினைகள் நினைச்சு அவர் இறந்துட்டாரு. சாமி அம்மா இது பண்ண உடனே சாரு நல்ல வரவங்க இவ்வளவு இதெல்லாம் பண்ணி போட்டு இப்படி பைக்கிட்டு கூட சேர்ந்துகிட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் கேலி பண்றாங்க. அந்த கேலி எல்லாம் பார்த்தா நான் அப்புறம் சாமி எல்லாரும் கேலி பண்றாங்க, நான் சொல்றது செய்யறேன்னு சொன்னேன் செய்ய டாக்டர்கிட்ட போய் நீ சொல்லிட்டு வாங்குறாரு. நாங்க வந்து போன டேபிள வச்சுட்டு ஓடி வந்துடுறோம். போய் ரெண்டு தரம் திரும்பி வர்றது கொடுத்துதான் கொடுங்க, நீ கொடுக்கவே இல்லை, நீ கொடுத்துட்டு வந்தாதான் வரணும் மாதிரி. இப்படி எல்லாம் பல அவ்வளவு பரிசோதனை பண்றாரு. ஆனா எந்தெந்த வகையில எதை எதை இது பண்ணணுமோ, சரி இவர் தொல்ல தீரல அப்படின்ட்டு இவர் இருக்கிறாரு எப்படி தப்பிச்சு இந்த பக்கம் போலான்னு சொன்னா அங்க வந்து முன்னா நிற்பார். சரி அப்படி வரான் சந்துக்குள்ள ஒண்ணு திருடம் ஓடுறான் ஓடுறான் ஓடுறாங்கிறாரு. இதை எதுக்கெல்லாம் தான் ஆளாகிறது. இப்படி எல்லாம் அவர் வாழ்ந்த காலங்கள்ல ஒவ்வொரு நிலையும் பல வகையிலும் பரிச்சை பண்ணார். நல்ல ஒரு நேரத்துல தை பொங்கல் அன்னைக்கு தண்டபாண்டி இருக்கிறான்ல, அவன் சில்லு சில்லுன்னு அழுகிறாங்க. அவங்க பாட்டு என்ன செய்யுது, இவனுக்கு அறிவு இருந்தாலே தெரியும்னு என்னை திட்டுவாங்க. யாரு? சாமி அம்மா. அவங்க அம்மா பிள்ளையும் கவனிக்க மாட்டேங்கிறான், ஒண்ணு மாட்டும் ஊரை சுத்தி இருக்கிறான், வேட்டைக்காரனோட சேர்ந்து சுத்தி இருக்கிறான், இவனுக்கு இந்த வீட்டுல என்ன வேலை அப்படிங்கிற அந்த அம்மா. இவன் சில்லு சில்லுன்னு இவன் அழுதுகிட்டு இருக்கிறான் கைப்பிள்ளையா. அப்புறம் இங்க போனா இந்த அம்மா திட்டு, இந்த மானங்கட்ட பயில வீட்டு விட்டு போச்சு இல்ல அந்த பைத்தியார் பயிலோட சுத்த சொல்லுன்னு அந்த அம்மா பேசுவேன். இப்படி என்று வந்த உடனே இது என்ன கல்லுல போட்டு அடிச்சுட்டு இருக்கிறார். டேய் தெலுங்கு ராஜா இங்க வாடாங்கிறார். தெலுங்கு ராஜான்னா திட்டுவாருங்க, என் பேர சொன்னா திட்ட மாட்டார். தெலுங்கு ராஜம்னா நான் தெலுங்கு பேசினால தெலுங்கு ராஜா. இப்படி எல்லாம் பல இம்சைகளை பத்துறாரு. அப்ப அங்கிருந்து என்ன செய்யறாரு, அந்த ஒரு பண்டாரம் ஒருத்தர் வந்தார் பேர் நல்லது. அரை ஏன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நீ அவரை சும்மா இது பண்ணிட்டு இருக்கன்ட்டு, அவன் இந்த ஊர்லயே பெரியவன் ஆவன் நீ அப்ப நேரடா சொல்லுவ அப்படிங்கிறார். இப்ப திட்டம் சொல்ல நாளைக்கு பெரியவன் ஆவன் நேரடா சொல்றேங்கிறார். நீ அஞ்சாம் நீ கடைசியில பிச்சைக்காரன் ஆக்குதான் போகணும், நீ பிச்சைக்காரன போயிருவாட போட அப்படிங்கிற கடைசியில இருந்தாங்க அந்த நிலைக்குதான் ஆச்சு. அப்புறம் இது பண்ணிட்டு இருந்த உடனே இதெல்லாம் பேச இவர் கசாமுசான்னு திட்டிட்டு இருக்கிறாங்க. பொங்கல் நாள் அந்த அம்மா வீட்டுல இருந்து இப்ப வீட்டுக்கு எதுக்கும் சத்தம் ஜாஸ்தி கிடக்குது. இவன் விரும்பு விரும்பி கத்திக்கிட்டே இருக்கிறான், அட பிள்ளையாவது தூக்கிட்டு போறான் பாரு சதாரத்தை அப்படின்னு இந்த அம்மா பேசு. அப்புறம் இங்க வரப்போம்போது எப்படி இருக்குங்க ஐயா, நீங்க கொடுத்த சக்தியில நீங்களே மூட்டை கீட்டி வச்சீங்க, ஒண்ணு வேண்டாம் ஆளு கூட அப்படின்னு சொல்றேன். உட்டார் ஊஞ்சி ஒரு அடி நல்ல நடு ரோட்ல நல்லா அந்த யானைக்கு பலமா எனக்கு பலமான வருது அடிச்ச நிலைய அப்படியே தன்னை மறந்து சிரிக்கிறார். அப்ப சிரிச்ச உடனே இந்த உணர்வுகள் ஒன்னு எப்படி இயக்குது, இதை போன்ற ஒவ்வொரு நிலைகளும் மனிதர்கள் எப்படி வாழ்கின்றார்கள், அவருடைய சந்தர்ப்பங்கள் எதை எதையெல்லாம் விளைவிக்க செய்யுது, ஆக இது உன்னுடைய சந்தர்ப்பம் எவ்வாறு இயக்குகின்றது எந்த நிலை பண்ண அப்படி நான் நின்றுகிட்டு இருக்கிறேன் அந்த உணர்வுகள் எல்லாம் பண்றாரு. ஆனா இவர் பேசுறதெல்லாம் பரிபாஷையில பேசுறாரு. யாரு? குருநாத தேசர் பக்கத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது. அந்த உணர்வை அப்படியே எனக்குள்ள வழியா பரப்புறார். அப்பதான் இந்த மாதிரி பரிபாஷையில் அவரு பேசி சில நிலைகள்ல பார்த்து இப்படி இருப்பார். அவருக்கும் நம்மளுக்கு கொஞ்சமா சண்டை வந்து நினைக்கிறீங்க, பயங்கரமான சண்டை வரும். சட்டையை பிடிச்சு கிழிப்பாரு, என்னை ஆள விட்டு சாமி, என்னை விட்டு ஏதாவது பண்ணு, இப்படி எல்லாம் ஞானம். சில நேரங்களில் தற்கொலை கூட பண்ணிக்கிறது போயிருக்கிறேன். எனக்கு பெரிய நாம வாக்கு கொடுத்தது பெரிய தொல்லையா போச்சு, நம்மளை இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே குழந்தைக்கு வேற வாடிட்டு தொழிலும் எழுதி கொடுத்தாச்சு. வீட்டுக்கு வந்தா குழந்தைகள்லாம் நாயனாங்கிறாங்க, நீ எங்க அப்பனாங்கிறது பிள்ளைங்க, இப்படி எல்லாம் கேட்க போகும்போது எப்படி இருக்கும். நடந்த நிகழ்ச்சி அவ்வளவு பெரும் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு லேசா சொல்லணும். எவ்வளவு கஷ்டத்துக்கு பின்னாடி குருநாதர் நம்மளுக்கு உணர்த்தினாரு. இப்ப நாம ஓரளவுக்கு எல்லாம் உட்கார்ந்து நீங்க கேக்குறீங்க, இதெல்லாம் சொல்லணும். ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை அவசரப்பட்டேன், என்னென்னலாம் பட்டேன் அப்படிங்கிற வகையில கொஞ்ச நஞ்சம் இல்லை. ஒரு சமயம் வயலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஏற்கனவே ஜல்லிக்கிட்டு காலங்க, எங்க ஜல்லிட்டு விட்டுருந்தாலும் ஓடி வருவோம். இது வந்த உடனே அதை பிடுறாங்கிறார். அது குசும்ப பாரு அப்படிங்கிறார். சாமி தூக்கி வீசறிஞ்சாமி அப்படிங்க, அது என்னவே துறையை நாங்கிட்டு ஓரங்க என்னை துரத்துவோம், என்னை துரத்திட்டே வருவோம். வந்தவொடனே நான் இப்படி எப்படி எல்லாம் பார்த்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன், செங்கன்னு கிணத்துக்குள்ள குதிச்சிட்டோம், வேற வழி இல்லை. ஓடி பார்த்து அது விரட்டு விரட்டு பார்த்தா புசு புசுன்னு எங்க பிடிக்கு தப்பிங்க வருதுங்க. இது நம்மள விரட்டுது, குதிச்சிட்டேன் கிணத்துக்குள்ள. கிணத்துக்குள்ள குதிச்ச உடனே பெருங்க வா அப்படிங்கிறாரு, மாட்டேன் நீ மில்லுங்கிறாரு, வருவான் பிடிச்சிக்கோங்கிறாரு. எப்படி இருக்குங்க நீங்களா மாதிரி வேணுனால. அதே மாதிரி இப்ப நம்ம சூப்பர்வைசர் ரத்ரத்ன மில்ல நாடாரு, அவருடைய மகன் பிறந்த சாராங்கிறாங்க திருப்பிங்க, பேர் நல்லது இருக்கும். அவன் என்ன செய்யணும், அல்சிசன் நாய வச்சிருந்தான். என்ன என்னை கூட்டுற பொண்ணு கொஞ்சம் அவன் கொஞ்சம் மரியாதையா இருப்பான். இவர் வந்து தையா புயான்னு திட்டிட்டு இருக்க, சேகரன் சேகரன் தையா புயான்னு திட்டிட்டு இருக்க. நம்ம வீட்டு சந்துக்கு முன்னாடி தான் தையா தக்கான்னு திட்டே இருந்தாரு. இந்த கரெக்டு பேரு பாரு பிடா அப்படின்னா பிடாங்கன்னு அங்க போனா அவர் ஒரு சுத்துவேஷன் இவனை பிடிக்கிறது நன்றி கிட்ட நாயன்னு சொல்லிட்டு ஓடுற ஓடுனாலும் விட மாட்டேங்குது. சட்டையெல்லாம் கிழிச்சிருக்குது சிரிக்கிறாரு. அறுவா எடுத்து வச்சுட்டாங்க, நான் வளர்க்கறேன் என்ன இந்த மாதிரி பண்ணேன். அந்த மாதிரி அவருடைய புத்திகள் அதாவது இந்த ரகத்திலையும் இது பண்ணிட்டாரு. ஆனா அதே சமயத்தில் அவர்கிட்ட நான் பழகணும் இல்லைங்க, எங்கேயாவது தனியா போனா என்னை நாய் வரட்டிக்கிட்டு இருக்கும். அவர் செய்யற மாதிரி செய்து பார்க்கணும், ஒன்னும் நிக்க மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் முந்தி ஆரம்பத்தில் நாய் வரட்டிட்டே வரும். அப்ப நான் சாமி நாய் வரட்டிட்டே இருக்கிறது என்ன செய்யறது அப்படின்னு, நீ ஏதாவது திட்டி இருப்ப அதனால தான் விரட்டு, நீ குறும்பலம் பண்ணாதபடி விரட்டாது அப்படின்னு. காரணம் அப்ப பவர் கொடுத்திருக்கிறாரு. என்ன பவர் கொடுத்திருக்காருன்னா, இந்த நாய்க்கு இந்த நிலையை செய்யணும் கால் முடமாகும், அது வாய் நின்று போகும் அப்படின்னு செய்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை சொல்லி கொடுத்தாலும் இன்னொன்னு என்ன செய்யறாரு, நீ இதை செய்த அது நினைவெல்லாம் உன் மேல இருக்கும். ஆனா நாய்களுக்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி, அது ஒன்னே நினைச்சது அது உடல்ல உருவாகிற அணுக்கள் எல்லாம் உடல்ல உருவாகும். நீ வாய அடைக்கிற மாதிரி கடைசியில நீ வாயும் அப்படி ஆய வைப்பா. இதையும் சொல்லி கொடுத்து போட்டு இதையும் சொல்றாரு, நாய அது நீ வாய அடைக்கணும்னா அது எச்சி அது ஒழுகும், அதுல இருந்து காத்துல பழகும், அது ஒன்னவே நினைக்கும் மோப்ப சக்தி ஜாஸ்தி. அது உன்னை என்ன செய்யும்னா இப்படித்தான் வரும், உன் வாயு சீக்கிரத்துல ஒடுங்கி போகும். நீ இதை செய்தேன்னா எதுக்கு சாமி இது கொடுத்தீங்க? அப்போதைக்கு நீ காப்பாத்திக்கிற, பின்னாடி என்ன ஆக போகுது? இனி அது வாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் இந்த தீமையை விளைவிக்காத அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத மாற்று முறைகளை பவர் கொடுத்தாலும் இதை செய்யறாரு. அப்புறம் அதுக்கு என்னென்ன நீ செய்யணும், அந்த மாதிரி நாய்கள் வருதப்படும் சொன்னா உன் உணர்வுகளை எப்படி பாய்ச்சணும்? ஆனால் அதை அடித்து கொண்ட என்றால் அந்த உயிர் ஓங்கிட்ட வருது, மனிதனாக பிறக்குது. ஆனா இம்சை என்றால் அந்த உணர்வின் தன்மை உனக்குள் அது சுவாசித்து அது அணுக்களின் தன்மை உனக்குள் துன்பங்களை விளைவிட்டே ஆகும் அப்படிங்கிறார். எந்த உயிரையும் இம்சிக்கப்பட்டால் அந்த உணர்வின் நினைவாற்றல் இறந்து மற்ற உயிரினங்களுக்கு நுகரும் ஆற்றலும் தன்னுடைய கூர்மை எண்ணங்களும் அதிகமா இருக்கின்றது. அந்த உணர்வுகள் உனக்குள் வந்துவிடுது, அது சிறுக சிறுக விளைந்து அந்த மிருகத்தின் நிலையே வரும். இது அதிகரித்து விட்டால் அந்த மிருகத்தின் நிலையை உன்னை அழைத்து செல்வோம் அப்படிங்கிறார். இப்படி உணர்வின் மனமே அதான் மூஷிக வாகனா. நீ சுவாசித்த உணர்வுகள் அது செயலாக்கினாலும் அதே உணர்வுகள் கணங்களுக்கு அதிபதி ஆகிவிட்டால் என்ன செய்யும்? இதெல்லாம் தெளிவா கொடுக்கிறார்.